இந்த வேளையில மீண்டுமாக உங்கள் மத்தியிலே நினைவுபடுத்த இருக்கிற காரியங்கள், காலை முதல் இந்நேரம் வரை விசேஷமாக தேவன் நம்மளை அவருடைய அருமையான வார்த்தைகளை தந்து நம்மளை கிருபையாக வழி நடத்தி இப்போதும் இந்த நாளின் முடிவு பகுதிக்குள் நம்ம வந்திருக்கிறோம். ஆனா இதோட நமக்கு மீட்டிங் முடியல. இப்ப நம்ம விசேஷமாக ஒரு சூழ்நிலைக்குள் நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். பேனல் டிஸ்கஷன் இருக்குது. இது இன்றைய நாள நம்ம மையமாக எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு தான் காலை முதல் இந்நேரம் வரை தேவனுடைய வார்த்தைகளை சகோதரர்கள் பகிர்ந்து கொடுத்தாங்க. அதே போல் இப்போதும் இந்த கலந்த ஆய்வு இது கூட மிக 6:8 வசனத்தை அடிப்படையாக கொண்டு இன்றைய நாள்ல இப்போது இந்த ஒரு கலந்தாய்வு குழு ஆய்வு இந்த விஷயங்கள் இருக்கும். இந்த கலந்தாய்வில் வந்து நம் மத்தியில இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த கலந்தாய்வை கொடுக்க போகிற சகோதரர்கள், நம்முடைய அருமை சகோதரர்கள், இதை நடத்தி கொடுக்கக்கூடிய மாடரேட்டர், இதை கண்டக்ட் பண்ணக்கூடியவர் சகோதரர் பிரபாகரன் ஈரோடு அவர்கள், அவர்கள் நம் மத்தியில் அவர் இருக்கிறார். மாத்திரமல்ல பேனலிஸ்ட் இங்க இருக்கிறாங்க சகோதரர்கள், சகோதரர் பாலி பெங்களூர் அவர் கூட இருக்கிறாரு. மாத்திரமல்ல சகோதரர் குரிசனோ மிராண்டா அவர்களும் இந்த கலந்தாய்வுல இருக்கிறாரு. அதோடு கூட கோவையை சேர்ந்த சகோதரர் சதீஷ் அவர்கள் கூட இந்த ஒரு கலந்தாய்வில் இருக்கிறாங்க. சோ இவர்கள் இந்த கலந்தாய்வுல இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு இப்போதும் இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கும்படி அவர்களை நான் மேடைக்கு நான் அழைக்கிறேன். பேசின சகோதரர், பொதுவாக தேவன் நம்மிடத்தில் கேட்கிற அந்த மூன்று விஷயங்களை குறித்து ஒரு கோணத்தில் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அதை தொடர்ந்து வந்துட்ட மூன்று அருமையான தேவனுடைய ஊழியர்களும் கூட அந்த மூன்று விஷயங்களை ஒவ்வொன்றாக எடுத்து ஆராய்ந்து ஆழமான விஷயங்களை நம்ம இடத்துல அங்கே பகிர்ந்து கொண்டாங்க. இதோ இப்பொழுது நாம் ஈவினிங் செஷனுக்கு வந்திருக்கிறோம். இது ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ஆனால் அதே சமயத்தில் கவனத்தோடு கவனித்திருக்க வேண்டிய ஒரு செஷன், பேனல் டிஸ்கஷன். இந்த பேனல் டிஸ்கஷனில் ஒரு வாய்ப்பு நீங்கள் எங்கள் நான்கு பேருக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அதை மிகுந்த மகிழ்ச்சியாக உணர்ந்து, கிருபையாக உணர்ந்து, எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த வசனத்தை, அதனுடைய கருப்பொருளை பிராக்டிக்கலாக தேவன் நம் இடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இந்த மூன்று காரியங்களை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் எப்படி பார்க்கணும், எப்படி நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கணும் என்று அந்த கோணத்தில் இந்த கலந்தாய்வு கொண்டு போவதற்கு நாம் முயற்சிக்கிறோம். இப்பொழுது வந்திருக்கிற அருமையான பேனலிஸ்ட் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சகோதரர்கள் மூவரையும் நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் கோட்டயமில் இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நான் அவர்களை அறிமுகப்படுத்துவது பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். சகோதரர் குர்சினோ பெங்களூர், சகோதரர் பாலி பெங்களூர், மற்றும் சகோதரர் சதீஷ் சேலம், மற்றும் தேவைப்பட்ட இடங்களில் மொழிபெயர்க்க அருமையான சகோதரர் ஜான் நம்மோடு அவர் உட்கார்ந்திருக்கிறார். இப்பொழுது நாம் சகோதரர் சதீஷ் கோயம்புத்தூர், இப்பொழுது நாம் பேனல் டிஸ்கஷனுக்குள்ள கடந்து செல்வோம். அருமையான சகோதரர்கள், உங்கள் மூவரையும் இந்த டிஸ்கஷனுக்கு நான் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப விசேஷமா சதீஷ் சகோதரருக்கு விசேஷமான வரவேற்பு, ஏன்னா அவர் தன்னுடைய முதல் பேனல்ல பங்கு கொள்கிறார்.
பெரிய சகோதரமே, நோக்கும்போ இது ஒரு சம்பாஷிக்கிற ரீதியில் சத்தியங்கள் புறத்தாக்குன ஒரு எல்லா கன்வென்ஷனும் இத்தனை காரியங்கள் செய்யுந்தான. அப்போ இதனிடக்கு இவ்வளவு രണ്ട് ഭാഷയിൽ പറയേണ്ട ഒരു കാര്യം വന്ന കാരണം നമ്മുടെ സഹോദരന്മാർ ഇത് ഒരു പാനൽ ഡിസ്കഷൻ ആയിട്ട് എടുക്കുന്നതാണ്. അപ്പോ ഇവിടെ പരിചയപ്പെടുത്തുന്നത് ആവശ്യമായിരിക്കുന്നു. നേരത്തെ അറിഞ്ഞിരിക്കാം, സഹോദരൻ കുരിശിനോ, സഹോദരൻ സതീഷ്, പിന്നെ ഇതിനെ മോഡറേറ്റ് നിൽക്കുന്ന സഹോദരൻ പ്രഭാകർ, അതേപോലെ നമ്മുടെ അടുത്തേക്ക് സഹോദരൻ പാലി, ഇവർ നാലുപേരും കൂടിയാലും ചെയ്യുന്നതായിരിക്കും. ഇത് അവർ തമ്മിൽ സംസാരിക്കുന്ന ഒരു കാര്യമായിരിക്കും. നമ്മളിത് കാര്യങ്ങൾ അവർ വായന്ന് പുറപ്പെടുന്ന സത്യങ്ങൾ മനസ്സിലാക്കാൻ വേണ്ടി നമുക്ക് കിട്ടുന്ന ഒരു അവസരമായിരിക്കും. അതിനിടയ്ക്ക് ചില ഇമ്പോർട്ടൻസ് ആണ് പോയിന്റ് വല്ലതും ഉണ്ടെങ്കിൽ നമ്മൾ മലയാളത്തിൽ സംസാരിക്കുന്നതായിരിക്കും.
നമ്മ പാനൽ ഡിസ്കഷനുക്കുള്ള കടന്നു செல்வோம். சகோதரர்களே, இந்த டிஸ்கஷனை நாம் எப்படி ஆரம்பிக்கலாம்னா, இந்த மீகா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம், தேவன் தம்முடைய ஜனம் இஸ்ரேலை பார்த்து கேட்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அந்த வசனம் இடம்பெற்றிருக்கிற அதிகாரத்தை நாம் படிக்கும்போது அந்த அதிகாரத்துக்கு என்று ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கு, ஒரு கருப்பொருள். அந்த கருப்பொருளை புரிஞ்சு இந்த வசனத்தை புரிஞ்சு கொள்வது ரொம்ப நன்மையா இருக்கும் என்று நாம் நம்புறோம். அதாவது இஸ்ரேல் தேவனை விட்டு கொஞ்சம் விலகி போன ஒரு காலங்களில் அவர்களை பார்த்து தேவன் கேட்கக்கூடிய விஷயம், உங்களை நான் எகிப்திலிருந்து விடுதலை செய்துட்டு வந்திருந்தேன், உங்கள் மத்தியில் என்னுடைய ஊழியர்கள் மோசே ஆரோன் மிரியம் இவங்களையெல்லாம் நான் அனுப்பிச்சிருந்தேன், நான் உங்களுக்கு எந்த குறையும் நான் வைக்கல, ஏன் இப்படி நீங்கள் என்னை விட்டு விலகி போகணும் அப்படி கேட்கும்போது, இப்போ பதிலாக இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே தேவன் கிட்ட பேசுவது போல இருக்கக்கூடிய வசனங்களில், சரி தேவனே இப்போ நாங்கள் என்ன செய்யணும், உங்கள் சமூகத்துக்கு நாங்கள் எப்படி கடந்து வரணும், பெரிய பலிகள் நாங்கள் எடுத்துட்டு வரணுமா அப்படி கேட்கும்போது, இப்போ தேவன் சொல்கிறாங்க, இல்லை நன்மையானது என்னதென்று உங்களுக்கு நான் அறிவிச்சிருக்கிறேன், நீதி செய்யுங்க, நியாயம் செய்யுங்க, இரக்கம் சிநேகிங்க, அப்புறம் தாழ்மையுள்ளவங்களா நடந்து கொள்ளுங்க என்று. ஸோ இப்போ இந்த கான்டெக்ஸ்ட், இந்த கருப்புரல் நம்ம பார்த்துட்டு இப்போ நம்முடைய முதல் கேள்விக்கு நாம் போகிறோம். அதாவது தங்களுடைய பலிகளை தேவனை சாந்தப்படுத்தும் விதத்தில், கொண்டு வருவதற்கு அவர்கள் முன் வரும்போது தேவன் அதை மறுத்துட்டு அவர்கிட்ட கேட்கிறார், இல்ல உங்களுக்கு நன்மை என்னதென்று நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மூன்று விஷயங்கள் தான் உங்களிடத்துல நான் கேட்கிறேன் என்று அவர் அங்கு சொல்றார். நம்முடைய முதல் கேள்வி, தேவன் மனுஷரிடம் கேட்டுட்ட இந்த மூன்றும் அவர் எப்படி கேட்கிறார் என்று பார்த்தா, பலிய பார்க்கிலும் முக்கியமானதா கருதி அவர் அங்கு கேட்கிறார். அதாவது தேவன் இந்த மூன்று விஷயங்களையும் பலியை பார்க்கிலும் முக்கியமானதாக கருதி கேட்கிறார். அப்படி ஏன் கேட்கணும் அவர்? இப்படி தேவன் கேட்டிருப்பது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் நீங்க பகிர்ந்து கொள்ள நான் ரொம்ப அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர் குர்சின் அவர்கள் ஆரம்பிக்க நான் விரும்புகிறேன்.
தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்கு தேவனுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் விசேஷமா கோட்டயம் இருக்கிற கன்வென்ஷன் ஏற்பாடுபடுத்திட்டு இருக்கிற சம்பந்த சகோதர சகோதரர்கள் இந்த வாய்ப்புக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கூட வந்து நம்மளுடைய சார்ந்துட்டு இருக்கிற பெங்களூர் சபையுடைய அனைத்து பரிசுத்தவான்களுடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்க மத்தியில் தெரிவிக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் அநேக மற்ற பரிசுத்தவான்களுடைய அன்பு வாழ்த்துக்கள் கூட தெரிவிக்கிறோம். யார் சொல்லிட்டாங்க அவங்க தெரிவிக்கிறதுக்கு? பஞ்சாப்ல இருக்கிற பிரதர் அஜய் மற்றும் அங்கே இருக்கிற சபை, விசேஷமா மும்பை இருக்கிற சபை, அங்கே இருக்கிற விசேஷமா சகோதரி உஜ்வலா அவங்களுடைய ஆபரேஷன் ஆயிடுச்சு, அவங்களுடைய அன்பு தெரிவிச்சிருக்கிறாங்க மிக வாஞ்சையில். அதே சமயத்தில் வந்து அநேக மற்ற இடங்களில் இருக்கிற சபைகள், சிங்கப்பூரில் இருக்கிற சபை, சகோதரர் ராஜ், சகோதரர் ஸ்டீஃபன், அங்கே இருக்கிற சகோதரி சோஃபி, அநேக இடத்துல இருக்கிற பரிசுத்தவான்களுடைய அன்பு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கேள்விக்கு நம்ம பார்க்கிறோம், ஏன் தேவன் இப்படி பேசுறாரு? இங்கே மீகா 6:8 இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, முதலாவது தேவன் விழுந்து போன மனுஷன்லேருந்து பலி விரும்புறதில்ல. இந்த விழுந்து போன நிலையே நம்மளை உணர்றதுக்கு ரொம்ப முக்கியம். இது விஷயத்தான் ஒரு நிகழ்ச்சியில மத்தேயுல 9:10-13 வாசிக்கிறோம். கர்த்தர் இயேசு வந்து ஒரு வீட்டில் போய் உக்காரார். அப்புறமா வந்து அநேக ஆயக்காரர் பாவிகள் உள்ள வராங்க, கூட உக்காரார் அவரு கூட சீஷர் கூட. இது வந்து கூட இருக்கிற தேவ ஜனங்கள் அந்த பாரிசியர் எல்லாம் ஆமா அவங்க சொல்றாங்க, இது எப்படி, இது இது சரியில்லை, இது ஒரு தப்பான காரியம், எப்படி பாபிகள் கூட உக்காந்துக்கிறார் உங்களுடைய கர்த்தர்? ஆனா அவரு 13 கர்த்தர் வந்து சொல்றாரு, அவரு அவருடைய நோக்கம் வந்து இங்க வியாதிப்பட்டவர்களுக்காக உதவி பண்றதுக்கு தான் வந்திருக்கிறார். அதாவது என்ன வியாதினா பாவமுடைய வியாதி. இப்போ இந்த இடத்துல இந்த தேவ ஜனங்கள் யாருக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்தார் அவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு, அதாவது இந்த பாரிசியர், அவங்கள புரியல தேவனுடைய நியாய பிரமாணத்தோடைய இருக்கிற பின்னாடி அந்த அன்பு. இதனால்தான் கர்த்தர் சொல்றாரு அங்க 13 யாராவது வாசிக்கிட்டா நல்லா இருக்கும். மத்தேயு 9:12-13 வாசிங்க.
இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, வலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள்.
தேவனுடைய வார்த்தைகள் ஹோசியா 6:6 போய் புரிஞ்சுக்கோ, ஏன் தேவன் அப்படி சொன்னாரு போய் புரிஞ்சுக்க அப்படி சொல்றாரு. சோ ஆரம்பத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த இது இது நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ண போறோம், ஆனா இந்த கேள்வியுடைய சாராம்சம் அது என்ன நம்ம சொல்றோம்னா, விழுந்து போன மனுஷன் கிட்ட தேவன் பலி எதிர்பார்க்கிறார்.
அதுக்கு முன்னாடி வேற விஷயங்கள் எதிர்பார்க்கிறார்,
திருப்பு திருத்த மன திருப்புதல் திருப்புதல் வேணும், மனுஷன் அவருடைய சொந்த நிலையை புரியணும், ஒரு சரியான மனன் இருதயத்துல தேவன் இடத்துக்கு வரணும், அதெல்லாம் ரொம்ப அவசியம். நேபருக்கா காயின் ஆபேல் உடைய நிகழ்ச்சியில என்னத்தா தேவன் சொன்னார் காயின்க்கு? சொல்றாரு, உன்னுடைய உள்ள அந்த பாவம் தயாரா இருக்குது உங்களுக்கு. அது என்ன அர்த்தம்னா, ஆபேல் காயினுக்கு வித்தியாசம் என்னச்சுன்னா, ஆபேல் வந்து தேவனுக்கு அவருடைய அவருடைய உச்ச அவருடைய மந்தையிலிருந்து இருக்கிற அந்த பொருள்கள் கொண்டு வந்து கொடுக்கிறாரு. ஆனா காயின் வந்து ஒரு முதல் பலன், ரொம்ப அருமையான ஒரு பலன் அப்படி கொண்டு வரல. அப்ப சுயநாளத்துக்கு இடம் கொடுத்தாரு காயின். சுயநாளத்துடைய பெயர் வந்து பாவம். சுயநாளத்தில் இருக்கிற மனுஷன் தேவனுக்கு ஏற்ற பலி கொடுக்க முடியாது.
சரி, அப்போ உங்களிடத்துல ஒரு ஒரு அடுத்த ஒரு கேள்வி. அப்போ நம்மளுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் பலி இந்த மூன்று தேவன் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள், இது ரெண்டும் நம்ம வைக்கும் போது எப்படி சொல்லலாம், எது வந்து நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு அடிப்படையா இருக்கணும், எது வந்து அந்த அடிப்படைக்கு அப்புறம் நம்ம செலுத்தக்கூடியதா இருக்கும், இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள்.
இது இப்ப நீங்க யூதர் யுகத்திலிருந்து நேரா நீங்க நம்ம சுவிசேஷ யுகத்துக்கு வந்திருக்கீங்க.
ஜஸ்ட் இப்போ இந்த அழைப்புக்குள்ள
எனக்கு நாம் பேசிக்கிறோம் யூதர் யுகத்துல, யூதர் யுகத்தின் பார்வையில. ஆனா நம்ம சுவிசேஷ யுகத்துல வரும்போது ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்மளுக்கு தேவனுடைய பரிசுத்தாவி கிடைச்சிருக்கு. தேவனுடைய பரிசுத்தாவி கிடைச்சிருக்கிறது மாத்திரம் இல்ல, கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய போதகர் கிடைச்சிருக்கு. இப்ப நமக்கு வந்து இன்னும் விவரமா விஷயங்களை புரிஞ்சிருக்கிறோம். ஆனா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி நம்மளுக்கு இப்போ அந்த விசேஷ பலி வாய்ப்பு கிடைக்கும் போது, இப்ப நம்மளுக்கு இந்த காரியத்துக்கு எப்படி நம்ம என்ன உணர வேண்டியா இருக்குது, என்ன புரிஞ்சுக்க வேண்டியா இருக்குது, கண்டிப்பா அதை பத்தி நிறைய பேச வேண்டியா இருக்கு.
இல்ல இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க பேசிக் வந்து எதுன்னு கேட்ட நாம என்ன சொல்ல, பலியா இல்ல இந்த மிக முக்கியமான
நீதி? நீதி, நீதி ரொம்ப பேசிக்.
அப்ப தேவன் கேட்டிருக்கிற இந்த விஷயங்கள் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில பேசிக்கா இருக்கணும். எப்போதும் நம்ம முதல்ல இது காமிச்சுட்டு இருக்கணும்.
ஆமா, நம்ம நீதியா இருக்கணும், நம்ம பரிசுத்தமா இருக்கணும். சோ நம்ம நல்லா தெரியும் நம்ம விழுந்து போயிட்டு இருக்கிறோம், நம்ம அசுத்த நிலையில இருக்கிறோம். ஆனா ஒரு ஏற்பாடு தேவன் வச்சிருக்கிறா நம்மள சுத்தமாக்குறதுக்கு. இப்ப அந்த ஏற்பாடு நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்மள இந்த வார்த்தைகள் பிரகாரமா வாழ்வீன்கிறோம்.
ஓகே, இந்த நிலைகள்ல இந்த மூன்றை நம்ம வெளிப்படுத்தி கொண்டு இருந்து பின்பு நம்முடைய வாழ்க்கையில பலிகளை ஏறெடுப்பது தேவனுக்கு மகிமையா,
அப்பதான் அது தேவனுக்கு ஏற்ற பலிகளை.
ஓகே ஓகே,
அப்ப தேவன் அதை ஏற்றுக்கொள்வார்.
தேங்க்யூ தேங்க்யூ. பிரதர் பாலி, இப்ப உங்க கருத்து இது குறிச்சு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இந்த கேள்வி நம்ம கேட்டதனுடைய ஒரு கோணம் என்னன்னா, இந்த கேள்வி கேட்டதனுடைய கோணம், பொதுவா நம்ம சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள் தான், ஆனா பலி செலுத்தாத கிறிஸ்தவர்கள். ஆனா சத்தியத்தை கேட்க ஆரம்பிச்ச போது, அது 53 இல்லையோ இல்ல வேற எந்த விதத்துல நம்ம சத்தியம் கேட்டாலும், நம்ம இருதயத்துல ரொம்ப உணர்ந்த ஒரு விஷயம் அல்லது நமக்கு சத்தியத்தை சொன்னவர்கள் நமக்கு ஹைலைட் பண்ண விஷயம் என்னன்னா, பலியின் ஜீவியம். அப்போ பலி செலுத்தாத கிறிஸ்தவர்களா இருந்து அந்த பலியின் ஜீவியத்தினுடைய முக்கியத்துவம் புரிஞ்சவங்களாக உள்ள வந்திருக்கும் போது, இப்ப நம்முடைய பார்வை, நம்முடைய பிரயாசம், நம்முடைய நோக்கம் எல்லாமே எதுவா தான் இருக்குதுன்னா சாக்ரிஃபைஸ். ஆனா இப்ப இந்த வசனம் பாக்குறோம், சில சந்தர்ப்பங்கள தேவன், இந்த வசனம் மாத்திரம் இல்ல வேறு சில வசனங்கள்ல கூட, இல்ல உங்களிடத்துல நான் பலி பார்க்கலும் இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கிறேன். சோ அதுதான் நான் கேட்டோம்.
அன்பான சகோதர சகோதரிகளே, முதல் முதலாவது இந்த பேனல் டிஸ்கஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் பிதா தேவன் அவர் ஒரே குமாரன் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கேள்விக்கு நம்ம போடலாம். இப்போ முக்கியமான இந்த கேள்விக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் இருக்குது. அது பேக்ரவுண்ட் எப்படி நம்ம பார்க்கலாம்னா, ரீப்ரிண்ட் நம்பர் 5480 பாஸ்டர் ரசல் அவர் என்ன எழுதிக்கிறார்னா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அவர் என்ன பார்க்கிறாருன்னா, தேவன் நம் இடத்தில் எதில் பார்க்க என்ற தேவைகள் என்ன? அதுக்கு பதில் அவர் பிரதரை கொடுத்திருக்கிறார், தேவன் நம் இடத்தில் பலியை விட விரும்புகிறாது என்னவென்றால், நாம் நியாயம் செய்யணும் ஃபர்ஸ்ட், அடுத்தது இரக்கத்தை சிநேகிக்கணும், அடுத்தது மனத்தாழ்மையாக நடக்கணும். இது பிரதர் எழுதிக்கிறாரு, இது ரொம்ப கம்பல்சரி, இட் இஸ் அ ரிக்வயர்மெண்ட். இங்கிலீஷ்ல பியூட்டிஃபுல் அவர் எழுதிக்கிறாரு, அப்புறமா தமிழ்ல கூட பேசலாம். இட் இஸ் அ ரிக்வயர்மெண்ட், ஏ மஸ்ட் அண்ட் இட் ஷுட் பி.
இத ரொம்ப கேஷுவலா சொன்னா என்னன்னு சொல்லுவீங்க? இட்ஸ் அ ரிக்வயர்மெண்ட், இட்ஸ் அ மஸ்ட் அண்ட் இட் ஷுட் பி.
தேவை,
கட்டாயமா தேவை,
கட்டாயமா இது
பேசிக்கா தேவை சொல்லலாமா, அடிப்படையா இது தேவை.
அடிப்படையா எப்படி நம்மளுக்கு அனுதினம் வாழ்க்கை நடக்கிறோம், திஸ் ஆல்சோ இது மூன் கேரக்டர். இது எப்படி இருக்குதுன்னா, பிரதர் எழுதிருக்கிறாரு, தீஸ் த்ரீ கேரக்டரிஸ்டிக்ஸ் இட் கம்ஸ் அண்டர் ஒபீடியன்ஸ் டு காட். அப்படின்னா தேவன் கீழ்படிதல் கீழே இது வருது. அப்ப கட்டாயமா நம்மளுக்கு இது மூணு குணங்கள் கட்டாயமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கணும், நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும், மனத்தாழ்மையாக நடக்கணும். சரி, இது எழுதிட்டு பிரதர் எழுதிக்கிறார் அதே ரீப்ரிண்ட்ல, பட் டு சாக்ரிஃபைஸ் இஸ் எ பிரிவிலேஜ். பாருங்க ரொம்ப அருமையான எழுதிக்கிறாரு. அப்படின்னா நாம் செலுத்தும் பலி நமக்கு தேவன் கொடுக்கிற
சாலுகை
ஒரு பிரிவிலேஜ் இருக்குது.
அப்போ நீங்க இந்த கருத்து ஏற்றிருக்கீங்க நான் நம்புறேன். அப்போ நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்துல இந்த மூன்று விஷயங்களை தேவன் எதிர்பார்ப்பது எந்த ரீதியில்னா இது பேசிக், நமக்கு இது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும்.
ஏன் அப்படி எழுதிக்கிறார்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அவர் என்ன பண்ணார்னா அவர் கீழ்படிதல் கத்துக்கிட்டு. எங்க எழுதிக்குது இங்க நம்ம படிக்கலாம், ஆதாரண வசனம் கூட படிக்கலாம், ஹீப்ரூஸ் 10:5-7.
எபிரேயர் 10:5-7 வசனங்கள்.
ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி நீர். சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு.
சரி, சோ எபிரேயர் 5:8 படி இயேசு கீழ்ப்படிதலை கொண்டார், கற்றுக்கொண்டார். பின்பு இயேசு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார், பின்பு தேவன் விரும்பின பூர்ண பலியும் செலுத்தினார்.
முதலாவது தேவன் எதிர்பார்த்த இந்த அடிப்படையான விஷயங்களை அவர் தன் வாழ்க்கையில காண்பித்துட்டு அப்புறம் தேவன் எதிர்பார்த்த பூரண பலி காண்பித்தார். தேங்க்யூ. அப்போ ரெண்டு பேருடைய கருத்திலிருந்து நான் சகோதரர்களுக்கு காண்பிக்க விரும்புறது என்னன்னா, எப்பின்னாடி வருவோம் மறுபடியும்
ஒரு வசனம் கூட படிக்கலாம், எபிசியர் 5:2. அதுபடியே அதே போல நாமும் முதலாவதாக கீழ்படியும் பிறகு பலி செலுத்தணும்.
ஓகே,
ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரதர் எழுதிக்கிறாரு. அது போல நாமும் முதல்
கீழ்படியும்
பிறகு நம்ம என்ன பண்ணோம், பலி செலுத்தணும்.
தேங்க்யூ பிரதர். அப்போ நீங்க கூட அக்ரி பண்றீங்க என்னன்னா, இந்த மூன்று விஷயங்கள் தேவன் ஏன் பலி பார்க்கலும் கேட்கிறார்னா, இது கிறிஸ்தவ ஜீவத்தில் அடிப்படையான விஷயங்கள், பேசிக் பவுண்டேஷன். இது எப்போதுமே இருக்கணும் நமக்கு. இந்த பவுண்டேஷன்ல இருந்துட்டு நம்ம அப்புறம் பெரிய விஷயங்கள் பலி நம்ம அங்க செலுத்தணும். தேங்க்யூ. ஓகே பிரதர் சதீஷ், உங்களுடைய கருத்து இந்த விஷயத்துல சுருக்கமா எதுவும் பகிர்ந்து கொள்ள விரும்புறீங்களா?
கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு வழி நடத்தி வருகிற அன்பு சகோதரன் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக கோயம்புத்தூர் எக்லிஷாவின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள் கூட இவ்விடத்திலே சமர்ப்பிக்கின்றேன். சென்ற ஒரு நாள் அந்த கேட்கக்கூடிய அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சோ இந்த பலியை பலி இல்லைங்களா, அந்த பலி
பலி விட ஏன் தேவன் இந்த மூணு கேட்டான்?
பட் அதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அது நம்ம கொஞ்சம் கண்டிப்பா பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப பலி மாத்திரமே வந்து இப்ப தேவன் அக்செப்ட் பண்றவராக இருந்திருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, சோ ஒரு சில வசனங்கள் கொடுக்க தேவையில்லை. என்ன வசனம் அப்படின்னு பார்க்கும்போது, உதாரணத்துக்கு மீகா 6:8, அதற்கப்புறம் பார்க்கும்போது நீதிமொழிகள் 21:3 நம்ம பார்க்கும்போது, மார்னிங் கூட நம்ம அந்த ஒரு வசனம் நம்ம பார்த்தோம். சோ அது கொஞ்சம் படிச்ச நல்லா இருக்கும்.
நீதிமொழிகள் 21:3 வாசனம்.
பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம்.
அப்ப இங்க ஒரு வசனம் தேவன் நமக்கு வெளிப்படுத்தின விதம் நம்ம பார்க்கும்போது, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். சோ பலியிடுவதற்கு முன்ன நம்ம செய்யக்கூடிய விஷயம் நீதி, கண்டிப்பா அது நம்மளுடைய லைஃப்ல அப்ளை பண்ண வேணும் அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு கருத்தாக இருக்கிறது. அதற்கப்புறம் நம்ம பார்க்கும்போது சாம்பேல் தீர்க்க தரிசிக்கிட்ட சாம்பேல் தீர்க்க தரிசி சொல்லும் போது, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் அப்படிங்கிற அந்த வசனம் கூட நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ், அந்த ஜஸ்டிஸ் தாண்டி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒபீடியன்ஸ். இந்த ஒபீடியன்ஸ் இல்லாம நம்ம செய்யக்கூடிய அந்த பலி அது எந்த விதத்துல வந்து அது தேவனுக்கு பிரியமா இருக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும்.
ஓகே, சோ இந்த வசனங்கள் பார்க்கும் போது அப்போ இது ரொம்ப முக்கியம், தேவன் இது நம்மகிட்ட முதலாவது எதிர்பார்க்கிறார், தொடர்ந்து அந்த பலியின் ஜீவியம் என்பதும் உங்க கருத்து. தேங்க்யூ.
ரொம்ப ஆச்சரியமா இருக்குது போல சேர்ந்து, எனக்கு வாஞ்சையில பலி பத்தி நென்ஷன் பேசினே இருக்கோம்.
கரெக்ட்,
இந்த விஷயத்துக்கு எந்த வாஞ்சையே காமிக்கிறது இல்ல. சோ இந்த விஷயம் இப்ப கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியப்படுறோம், ரொம்ப பிரமிக்கிறோம்.
நம்ம கவனம் எல்லாம் பலி மேல தான் இருக்கு.
ஒருவேளை இந்த கோட்டயம் கன்வென்ஷன் தேவன் ஏற்படுத்திக்கிற இது நம்ம கவனம் காமிக்கிறது போல தெரிது.
கண்டிப்பா. சரி, அப்ப உங்ககிட்ட ஒரு ரெண்டு கேள்வி, ஒரு சின்ன ஒரு இமேஜினேட்டிவ் க்வெஸ்சன், சும்மா கற்பனையில தான் நான் கேக்குறேன். ஒரு புது சிருஷ்டி பலியின் ஜீவியம் புரிஞ்சிருக்கிறார், பேசிக் கிளாசஸ்ல உடன்படிக்கை செஞ்சுட்டார், பலியினால் ஆன உடன்படிக்கை, இப்ப நெக்ஸ்ட் நிறைவேற்றணும் பாக்குறார். வாய்ப்பு சாதனங்கள் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா பலி செலுத்துறார், போக போக பெரிய பெரிய பலிகள் செலுத்த ஆரம்பிக்கிறார்.
அதாவது நிறைய வாய்ப்பு கிடைக்குது,
நிறைய வாய்ப்பு கிடைக்குது, தேவன் கொடுக்கிறார், நிறைய பலிகள் செலுத்துறார். பலியின் ஜீவியத்துல அவர் மாதிரி யாரும் இல்லை, பெரிய அளவில் அவர் பலியின் ஜீவியம் ஜீவிக்கிறார். ஆனா அவருடைய வாழ்க்கையில பாருங்க, இப்போ டிஸ்கஷன் நமக்கு தெரியுது, தேவன் பேசிக்கா இந்த விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கிறார். நீ இது செஞ்சு இறக்கும் சிநேகித்து தாழ்மையா நடக்கணும். சோ இது கிட்டத்தட்ட இதெல்லாம் கேரக்டர்ஸ், குவாலிட்டிஸ் ஆஃப் ஹார்ட், இருதயத்தினுடைய நிலைகள். ஆனா இதுல அவர் அவ்வளவு முக்கியத்துவம் காண்பித்த மாதிரி இல்ல, ஒருவேளை அவர் அதுக்கு கவனம் கொடுக்கவும் இல்ல.
வீட்டுல குழப்பங்கள், சண்டைகள்
நிறைய நிறைய,
அது மத்தியில போயிட்டு ஊழியம் பண்றாரு.
ஆமா, எக்லீசியா,
சரி சரி,
இல்லாட்டி வேலை ஸ்தலங்கள் எல்லாம். சோ இப்ப என்னுடைய கேள்வி, கற்பனையா நான் கேக்குறது என்னன்னா, சோ இப்படி பலியின் ஜீவியம் அதிகமாக செலுத்துற ஒருவர், ஆனா இந்த பேசிக் விஷயத்துல கொஞ்சம் கூட கவனமே இல்லாம இருக்கும்போது அவர் கிரீடம் பெற்றுக்கொள்ள முடியுமா, அவர் ஜெயிச்சிடுவாரா?
நான் நினைக்கிறேன் கொஞ்ச நாள் தேவன் வந்து அவரு அப்படி உற்றுவார் உணரத்துக்கு, அப்புறமா கண்டிப்பா அவருக்கு ஏதோ ஒரு வகையில அவரை உணர வைக்குவாரு. ஒருவேளை அவங்களுடைய படிப்புல, பிரதர் ரசல் ரைட்டிங்ஸ்ல, இல்லாட்டி யாரோ ஏதோ ஒரு டிஸ்கோர்ஸ்ல, எங்கன்னா ஒரு கன்வென்ஷன்ல, அந்த வகையில அவருக்கு கிடைக்கும் அந்த ஒரு வெளிச்சம். அவருக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஒருவேளை அவங்க அந்த நேரத்துல அவர்,
நீங்க இந்த ப்ராசஸ்ல நீங்க சொல்றீங்க தேவன் உணர்த்துவார் கிருபையில ஏதாவது, அதெல்லாம் தாண்டி
கிரீடம் பத்தி பேசும்போது
இல்ல, அவர் அதுக்கு நம்ம என்ன பேசுறோம்னா இந்த ப்ராசஸ்க்கெல்லாம் அப்புறம் தேவன் கிருபையா உணர்த்துறாரு, ஒன்னும் அவர் அப்படி செய்யற மாதிரி இல்ல.
நாம என்ன சொல்றோம்னா, இந்த கிரீடம் விஷயத்துல நம்ம ஓடும் போது கண்டிப்பா தேவன் வந்து எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உணர்த்துவார்.
கரெக்ட், கிரேஸ், அது கிருபை.
டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உணர்த்தும் போது இந்த ஒரு குறைவா இருக்குது இந்த வாஞ்சியுள்ள சகோதரர் அல்லது சகோதரி கூட இருக்கலாம், ஏன்னா இங்க சகோதரிகள் கூட அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்குது. சோ அந்த சகோதர சகோதரிக்கு கண்டிப்பா தேவன் உடைய பொறுப்பு, அது தேவன் உணர்த்து வைக்கணும் அவருக்கு, அது கண்டிப்பா தேவன் செய்வார் நான் நினைக்கிறேன்.
ஆனா அதுக்கப்புறம் கேக்குறேன், அப்படியா உணர்த்தியும் ஒரு ஒரு புது சிஷ்யன் நம்ம சும்மா இமேஜினேட்டிவா சொல்றோம், ஹி டிடன்ட் ரெஸ்பாண்ட், அதுக்கெல்லாம் அவர் பண்ணாம பலியே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அருமையா செய்யறார். ஆனா இந்த விஷயம் அவர் லைஃப்ல இல்ல, கேன் ஹி வின் த பிரைஸ், அதான் கேள்வி. அவர் பரிசு ஜெயிக்க முடியுமா?
நீங்க ரொம்ப எண்டுக்கு போயிட்டீங்க. நான் நினைக்கிறேன் இந்த நீங்க சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து அவர் உணர்த்தவே இல்லை, தேவன் வாய்ப்பு உணர்த்துறதுக்கு கொடுத்தாரு, அவர் உணர்த்தவே இல்லை. சோ தேவன் வந்து அவர் சில கஷ்டமான அனுபவம் கொடுப்பார்.
இல்ல இல்ல, இப்ப எனக்கு தேவை
இல்ல இல்ல, அந்த நீங்க கிரணம் பத்தி பேசுறீங்க, அவரு நல்லா வாஞ்சே இருக்கு, நல்லா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறார், இந்த விஷயம் மாத்திரம் அவருக்கு புரியல, இதுக்கு வந்து உணர்த்தும் போது கூட உணர்த்தல, இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணும், என்ன ஆகணும், ஒரு சில கடினமான அனுபவம் நடக்கணும், அது மூலமா அவர் கண்டிப்பா அவருக்கு
அதுக்கெல்லாம் அப்புறம் கேட்கணும். அப்படி எல்லாம் உணர்ந்தோம். சோ அவர் ஒரு புதிய சிருஷ்டி. நம்ம ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் பார்க்கணும் இந்த அழைப்புல, இந்த தேவன் எதிர்பார்க்கிற இந்த அடிப்படையான விஷயங்கள், அப்புறம் இந்த பலி. அவர் பலி நல்லா இருந்திருக்குது.
இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு இந்தியால, ஒரு ரொம்ப பெரிய சகோதரர், பெரிய அளவுல சாக்ரிஃபைஸ் பண்ணாரு, பெரிய அளவுல வந்து நிறைய பேருக்கு ட்ரூத்துக்கு கொண்டு வந்தாரு, அப்புறமா அருமையான வேலைகள் செஞ்சாரு. இந்தியால அவரு மாதிரி யாருமே செய்யல. ஆனா இப்ப அப்புறமா என்ன ஆயிடுச்சு, அந்த முக்கியமான விஷயங்களை புரியாம
அவருடைய வாய்ப்பை இழந்து போயிட்டது. அது உங்களுடைய ஆன்சர் இந்த மேட்டர்.
கரெக்ட். ஓகே, தேங்க்யூ. அப்ப அது கஷ்டம், இது இது மாத்திரம் செஞ்சுட்டு அது செய்யாம போறது ரொம்ப கஷ்டம். அதுதான் அந்த பாயிண்ட் நம்ம ஹைலைட் பண்ணணும். அங்கிள், அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி.
ஆமா பிரதர், இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு.
சொல்லுங்க
பிரதர், சொல்றது கரெக்ட். பிதா தேவன் என்ன பண்ணுவார்னா, இந்த கிரீடம் பத்தி நீங்க சொல்லிருக்கீங்கன்னா சில குறைகள் இருந்தாக்கா அப்ப என்ன ஆகுதுன்னா, கட்டாயமா பிரதர் எதிர்க்கிறார். ரீப்ரிண்ட்ஸ்ல நாலு விதமான அவர் என்ன கொடுக்கிறாரு, ஒரு எச்சரிப்பு கொடுக்குவாரு. நாலு விதமான எச்சரிப்பு கொடுக்குவாரு. ஃபர்ஸ்ட் எச்சரிப்பு என்ன கொடுக்குவாருன்னா,
சகோதர
மூலியமா புல்பிட்ல ஏதோ விதமா வார்னிங் கொடுக்குவாரு. செகண்ட் என்ன கொடுக்குவாரு உங்களுக்கு, ஹி வில் கிவ் ஸ்ட்ரைப்ஸ், சாட்டு,
சிச்சைகள்.
ஆமா. மூணாவது என்ன கொடுக்குவாரு, ராட் ஆஃப் டிசிப்ளின். நாலாவது அவர் என்ன பண்ணுவார்னா, அவுட்டர் டார்க்னஸ்.
ஓகே, நான் அதான் அதுக்கப்புறம் தான் கேட்டோம். பிரதர் சொல்லிட்டா அந்த பதில், நீங்க அந்த பதிலே எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஸோ அப்போ இந்த அடிப்படையான விஷயங்களை காண்பிக்காம நம்ம ஜெயம் கொள்றது கஷ்டம். அதுதான் நம்ம பிரதர்ஸ்க்கு முன் வைக்க விரும்பிட்ட க்வெஸ்சன். இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜினேட்டிவ் க்வெஸ்சன், கற்பனையா பிரதர், நீங்க பேசணுமா? ஓகே. ஒரு புது சிஸ்தி, அவருக்கு பலி செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனா வாய்ப்புகள் அவ்வளவோ கிடைக்கல. ஆனா ரொம்ப உண்மையா தேவன் எதிர்பார்க்கிற இந்த மூன்று விஷயம் அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்யறார். தன்னுடைய அளவுக்கு ரொம்ப அருமையா செய்யறார், ரொம்ப அருமையா செய்யறார். இவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? பலி செய்யறதுக்கு மனசு இருக்கு, ஆனா செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அவருக்கு. இருந்திருந்தா செஞ்சிருப்பார், ஆனா இப்ப பாக்குற அவர் லைஃப்ல அவர் ஆனா பேசிக் விஷயம் ரொம்ப அருமையா செஞ்சிட்டார். நீதி செஞ்சார், இரக்க சிநேகித்தார், தாழ்மையா நடந்தார், தன்னால் இயன்ற மட்டும். அவர் இந்த பரிசு ஜெயிக்கிறது பத்தி
கட்டாயமா தேவன் வாய்ப்பு கொடுக்குவாரு,
கண்டிப்பா.
ரோமன்ஸ் 12:1 நம்ம என்ன, ஜீவ பலியா நம்ம கொடுக்கணும். சோ என்ன ஜீவ பலியா கொடுக்கணும், நமது இருக்குதெல்லாம், எது எது நம்மளுக்கு வீக்னஸஸ் எல்லாம் இருக்குது, we have to do that. சோ கட்டாயமா தேவன் என்ன பண்ண,
கண்டிப்பா தேவன் கட்டாயமா கொடுப்பார்.
இப்ப எடுக்கணும் எடுக்கூடாது யார் கையில இருக்குது, நம்ம கையில தான் இருக்குது.
மண்ணால ஒரு இடத்துல அப்படி பேசுற சில சமயங்கள்ல சிலருக்கு அந்த மாதிரி இருப்பாங்க, அதாவது பலி செலுத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லாம இருப்பாங்க. ஆனா ஒருவேளை அவர்கள் இந்த மாதிரி இருந்தும், ஆனா இந்த காரியங்களை பேசிக்கா செய்ய போது
எந்த பிரகாரம் பலி, பலி கூட சாக்ரிஃபைஸ் இன் வெரியஸ் டிஃபரெண்ட் வேஸ் இருக்கு இல்லையா. ஒரு ஜீவ பலி இருக்குது, ஒரு நீங்க என்ன பலி கொடுக்கலாம்னா, உங்க உடம்பு சரியில்லை கூட நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஊழியம் செய்யறதுக்கு போயிருக்கிறீங்க, எனக்கு அங்க பிரதர்ஸ் காத்திருக்கிறாங்க, சரி அந்த பலி நீங்க பண்ணலன்னா, சோ இதெல்லாம் வாய்ப்பு கொடுக்காரு. சரி, அது வாய்ப்பு உங்களுக்கு இல்லை கூட கட்டாயமா என்ன பலி நீங்க செய்ய முடியும், யூ கேன் கிவ் யுவர் லைஃப் ஃபார் சகோதரர். சகோதரர் நைட்ல
இல்ல, நம்ம இப்போ என்ன டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, பலி தேவன் கொடுக்கற செலுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார். நம்ம கற்பனையா கேட்கறோம், ஒருவேளை அதுல ரொம்ப கம்மி, ஓகே வாய்ப்பு கொடுக்கற ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்க. பட் அவர் இந்த விஷயங்களை அருமையா செய்யறார், அவர் பரிசு வின் பண்ணுவதை பத்தி நான் கேட்கறேன். பாசிபிலிட்டிஸ்
பலி கொடுத்தா கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேத்ஃபுல் இருக்கணும், உண்மை உள்ளவர் இருக்கணும்.
அதான் அவர் செய்யறார் அப்படிங்கும் போது அவருடைய நிலை, அவர் ஜெயிக்க முடியுமா?
தேவன் பார்வையில அவர் மனுஷ பார்க்க பார்வை பார்க்க மாட்டார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் God will see in a different angle. அவர் எப்படி பார்க்குவார்னா, நீங்க எந்த பிரகாரம் நீங்க பலி பேருக்காக நீங்க செய்திருக்கிறீங்களா, இல்லக்கா பலி நீங்க பேராசைக்கு செய்திருக்கிறீங்களா, உண்மையா நீங்க ஹிருதயத்துள்ளிருந்து நீங்க பலி செய்யறீங்க, ஃபர்ஸ்ட் அவர் அது பார்க்குவார். இங்கிலீஷ்ல அவர் சொல்றாரு, பிரதர் எழுதிருக்கார் ரீப்ரிண்ட்ல, ஹி வில் சீ த இன்டென்ஷன் அண்ட் த மோட்டிவ் பிஹைண்ட் தி இன்டென்ஷன் ஆஃப் தி ஹார்ட்.
நம்ம செய்யற பலிகளினுடைய பின்னல இருக்கிற நம்ம மனசினுடைய நோக்கம் பார்த்து. ஓகே சரி, தேங்க்யூ.
பிரபா நீங்க பேசுற கேஸ் நான் நினைக்கிறேன் இன்னும் விளக்கிட்டானா, ஒரு ஏழ்மையான சகோதரர், படிப்பில்லாத சகோதரர், இல்லாட்டி சகோதரி, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு தான் போயிட்டு வரணும், அவங்க டைமிங் ரொம்ப நீண்டா இருக்குது.
ரொம்ப முக்கியம், ஆனா இன்னைக்கு இந்த நிலையில நிறைய பேர் இருக்கிறோம், அவர்களுக்கு ஆஞ்சையெல்லாம் இருக்கு, ஆனா அந்த வாய்ப்புகளுக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இல்ல, ஒருவேளை இருக்கும் ரொம்ப கம்மி. இப்ப அவங்களுக்கு பெரிய கேள்வி இருக்கும், எப்படி நம்ம இதை நிறைவேற்றுறது, எப்படி நம்ம பரிசு வின் பண்றது. ஆனா இப்ப தேவன் இங்க பாக்கும்போது பலி மாத்திரம் இல்லப்பா நான் உங்ககிட்ட கேக்குறது, நீங்க பேசிக்கா இந்த மூணு செய்யுங்க அப்படிங்கிறார். ஆனா அந்த சகோதரனும் சகோதரி இந்த மூணு அருமையா செய்யறாங்க, தேவன் எப்படி பாப்பார்?
ஏதாவது ஒரு பெரிய அளவுக்கு போயிட்டு ஊழியம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆனா தேவ சித்தம் செஞ்சிட்டாங்க அவங்களை வந்து ஜெயிச்சிடுவாங்க.
கரெக்ட்,
அப்படி
அதுதான் ரொம்ப நான் கேட்க விரும்பிட்ட ஒரு பாயிண்ட். இது ரொம்ப முக்கியம். ஏன் இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா, இந்த மூன்று விஷயங்கள் தேவன் கேட்டது நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப்னுடைய பேசிக் விஷயங்கள். ஒருபோது இந்த அடிப்படையான விஷயங்களை ஓவர்லுக் பண்ணிட்டு கவனிக்காம பெரிய பலியின் ஜீவியங்கள் கூட பிரயோஜனமற்றதா ஆயிடும். ஆனா அந்த பலியின் ஜீவியம் தேவன் பார்வையில ரொம்ப அங்கீகரிக்கக்கூடியதா இருக்கும் எப்பனா இந்த பேசிக் விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில அங்க இருக்கும் போது. அதுதான் நம்ம கேட்டுட்டோம்.
மார்க்ல 9:49 ஒருவேளை இது ரொம்ப முக்கியமான வசனம்.
எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்னியினால் ஒப்பிடப்படுவான்.
உப்பு வந்து அந்த நீதி, அந்த நீதி இதெல்லாம் இல்லாம வந்து எந்த பலி தேவன் ஏற்றுக்கொள்றதே இல்ல.
கரெக்ட்,
உப்பு தான் மெயின்
பேசிக் குவாலிட்டிஸ், கேரக்டர், அதோடு கூட பலி
இல்ல. எவ்வளவுனா பெரிய அருமையான பலி அது தேவன் ஏற்றுக்கொள்றதே இல்ல. அதே மாதிரி எவ்வளவு குட்டியான பலி அருமையான கேரக்டரோடு இருந்தானா அது தேவன் ஏற்றுக்கொள்.
தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. சரி, இப்போ சதீஷ் பிரதர் ஏதோ கொஞ்சம் சுருக்கமா.
ஓகே, இந்த பலியை பத்தி நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அது சகோதரர்கள் சொன்ன மாதிரி அது எவ்வளவு பெரிய பலி அப்படிங்கறது வந்து தேவன் பார்க்கல. ஸோ அங்க பாக்குறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது த ஹார்ட் இன்டென்ஷன். ஸோ அதற்கு மேல நம்ம பார்க்கும்போது இப்ப பலியே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த ஒரு சர்ச் கிளாஸ் 3rd chapter நம்ம பார்க்கும்போது ஈவன் தே கேன் ப்ரே ஃபார் அதர் brothers and sisters. So அந்த பலி
கண்டிப்பா
வெளியே தெரியாது.
யாருக்கும் ஒரு தாளந்து கூட இல்லாம தேவன் விடுறது
கிடையாது. விடுறது
மினிமம் ஒரு தாளந்தாவது கொடுக்கறாங்க.
கண்டிப்பா
அது தேவனுக்காக பலி செலுத்து. கரெக்ட்.
சோ அந்த ஒரு சாக்ரிஃபைஸ் அவங்க ஃபுல்ஃபில்லா செஞ்சாலே வந்து அது
ஒருவேளை இப்ப நீங்க இந்த பாயிண்ட் சொல்ல போது அங்கிள் இல்ல பலி செஞ்சு ஆகணும்னு சொல்ல போது இப்ப நான் மறுபடியும் இன்னொரு கற்பனையா ஒரு கேள்வி கேட்டா ஒரு புது சிருஷ்டி பலி செய்ய வாய்ப்பு இருக்கு ஆனா அவர் செய்யல. ஆனா இந்த மூன்றும் நல்லா செய்யறார், இவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா கேக்கும்போது கொஞ்சம்
கண்டிப்பா வாய்ப்பு இருந்து ஒருத்தர் செய்யலாம் அப்படிங்கும் போது அது கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன்னா தேவன் வாய்ப்பு கொடுக்கறாரு, அதை அசட்ட பண்றவங்க அது அவங்க அவங்களுடைய கிரீடத்தை வந்து தொலைக்கிறாங்கன்னு தான்
கண்டிப்பா. அப்போ பலி ரொம்ப முக்கியம், குணலட்சணங்களும் முக்கியம், ரெண்டுமே.
பலிக்கு முன்னாடி இந்த குணலட்சணங்கள் முக்கியம்,
பலிக்கு முன்னாடி,
அதுக்கப்புறம் இந்த பலி ரொம்ப முக்கியம்.
பிரதர் அடுத்தது ரீபிரிண்ட்ல பிரதர் எழுதிக்கிறாரு, இந்த வாய்ப்பு கிடைக்கல கூட நீங்க என்ன பண்ணணும், தேவன் கிட்ட ஜபல போயிட்டு நம்ம கேட்கணும், தட் கிவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த பலி எது எப்படி இருந்தா கூட பலி, நாட் பெரிய பலி சின்ன பலி எப்படி இருந்தா கூட ஒரு பலிக்கு நீங்க என்ன பண்ணணும், ஜபத்துல போயிட்டு கேட்கணும். அதுல தேவன் என்ன பாக்கணும், உங்க கண்டிஷன் ஆஃப் யுவர் ஹார்ட் பாக்குறாரு, அதுதான் முக்கியம் தேவனுக்கு.
Then he'll open doors, கதவு திறந்து புது சில வாய்ப்புகள் கொடுப்பார்.
என்ன சொல்றதுன்னா தமிழ்ல தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட்ல இந்த பலிங்கிறது நான் என்னுடைய அபிப்பிராயத்துல தேவன் கொடுக்கற ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்புக்கு தேவன் நம்ம இடத்துல பாக்குற அந்த ஒரு வாய்ப்புக்கு தேவன் கொடுக்கிற சில சுபாவங்கள் பேஸ். ஸோ நம்ம மனசிலாக்குது என்ன வச்சால், தெய்வம் நமக்கு யாகங்கள் செய்வான் வேண்டி சில காரியங்கள், பலி கொடுக்காம வேண்டி சில காரியங்கள் செய்ய வேண்டி தெய்வம் அனுமதிக்கணும். பஷே அதன் முன்பு அதன் வேண்டியதில் சில சுபாவங்கள் தெய்வம் ஆசைப்படுது. அப்போ இப்போ இவட இப்ப சகோதரமாக பறையும்போ பலப்படும் பலரும் சிந்திக்கிறது ஏதெங்கிலும் தரத்தில் தெய்வத்தின வேண்டி வல்லம் செய்யாமோ ஆ ரீதியில சிந்திக்கிறது. பஷே அதன் முன்பாயிட்டு சில காரியங்கள் நோக்கணும்னு உள்ள மனத்தாழ்மா, அவர் தயா தல்பரணன், இப்ப இத்தனை காரியங்களும் வேணும்னு அவசியமா இருக்குது. அப்ப இவட சகோதரன் வரைஞ்சு வரும்போ ஆ ஒரு காரியத்தின் அடிஸ்தானத்தில் ஒத்திரி காரியங்கள் நமக்கு கிடைக்கணும்.
தேங்க்யூ பிரதர். இப்போ நம்ம இரண்டாவது கேள்விக்கு நம்ம போகலாம். ஏன்னா முதல் க்வெஸ்சன் ரொம்ப ஜென்ரல். இப்போ ரெண்டாவது கேள்வி நம்ம போகலாம். ரெண்டாவது கேள்வி வசனத்தினுடைய முதல் ரெக்யர்மெண்ட், தேவன் நம்மிடத்தில் இருக்கிற எதிர்பார்க்கிற அல்ல நம்ம இடத்துல கேட்கக்கூடிய முதல் விஷயம் நியாயம் செய்வது. நியாயம் செய்வது பற்றி ஒரு ரீப்ரிண்ட் ரெஃபரன்ஸ் காலையில் சகோதரர் கூட அவருடைய பாடத்தில் குறிப்பிட்டார். நியாயம் செய்வது என்ன என்று சொல்லும் போது சகோதரர் சொல்றார், டு டூ ஜஸ்ட்லி சிக்னிஃபைஸ் அப்சொல்யூட் ரைட்டியஸ்னஸ் இன் தாட், வேர்ட் அண்ட் கான்டக்ட். அதாவது நியாயம் செய்வது என்று சொல்லும் போது அது ஒரு ஒரு முழுமையான ஒரு நீதி எங்கெல்லாம் இருந்து வெளிப்படணும்னா நம்முடைய சிந்தை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய கிரியைகள், நம்முடைய நடவடிக்கைகள். ஸோ அப்போ நியாயம் செய்வது என்பதை ஒருவேளை இந்த கோணத்தில் நம்ம பார்த்த பின்பு இது எப்படி நம்ம பிராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும், சில கருத்துக்கள் நீங்கள் ஷேர் பண்ணலாம். பாலி பிரதர் நீங்கள் ஆரம்பிக்கலாம். கமெண்ட் ஆன் டூயிங் ஜஸ்ட்லி, ஜஸ்ட் கமெண்ட், ஷார்ட் ஷார்ட் கமெண்ட்.
ரீப்ரிண்ட் 5310 ரீப்ரிண்ட் 5310 5309 சபையார் நாம் அனைவரும் ஒரு நியாய பிரமாணத்தின் கீழ் இருக்கிறோம். அது என்ன பிரமாணம்னா ராஜரீக பிரமாணம். அது என்னவென்றால் நம் இடத்தில் மற்றவர்கள் அன்பு இருக்கும், அன்பு இரக்கம் கருணை காட்டணும் என்று நினைத்தால் முதல் நாம் அவர்கள் இடத்தில் அன்பு இரக்கம் கருணை காட்டும் தேவன் ஆவி மூலமாக தான் நம்ம செய்ய முடியும். ஓகே, இப்போ கமெண்ட் நீங்க கேட்டிருக்கீங்க, கமெண்ட் ஆன்
நீதி செய்யறது,
நீதி
நியாயம் செய்யறது.
அவன் எப்படி நம்ம நீதி வர செய்யலாம்? எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாரோ பிரதருக்கு நம்ம நீதியா நம்ம ஜஸ்டிஸா நம்ம கொடுக்கணும். எப்படி ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், பிரதர்ஸ் நம்ம கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த பிரதர் இப்படி செய்திருக்கிறாரு, நீதி நீங்க செய்யணும். இப்போ நம்ம ஹியூமன் லெவல்ல நீதி செய்வோமா, இல்லக்க தேவன் பார்க்கிற லெவல்ல நம்ம நீதி செய்வோமா, இல்லைன்னா நம்ம அக்கார்டிங் டு த வேர்ல்ட் அந்த மாதிரி நீதி செய்வோமா? பிரதர் எழுதியிருக்கிறார், ரீப்ரிண்ட் பியூட்டிஃபுல், when you do justice first remember always god is a god of justice. devan eppadi irukkarana neediyana devan
neenga nyayam seiyum poda mudhalla nyabaga vechikolunga devan needi ulla
adu vechittu dhaan neenga enna pannona edhu vela seindha kuda unga needi irukkanum. it should be divine justice rather than human justice.
so avrudey neediyin padi nam needi seiyanum, avrudey neediyin padi nam nyayam seiyanum.
idhe nyayam nam enga kaamkinom அங்கே ராஜ்யத்தில் யார் யார் அங்க போடுவாங்கன்னா, தே ஹவ் டு ஒர்க் ஒன்லி ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரைட்டியஸ்னஸ் ஆஃப் காட். அப்போ அந்த நீதி டிவைன் ஜஸ்டிஸ். அப்போ எது செய்தா கூட டிவைன் ஜஸ்டிஸ் பார்வையில இருந்தா அந்த வியூ பாயிண்ட்ல இருந்தா நம்ம
கண்டிப்பா ராஜ்யத்தில் அந்த ஆளுகையில இருக்க வாய்ப்பு பெற்றோம்னா அங்க அந்த தெய்வீக நீதி வெளிப்படுத்துறதுல இருக்கணும். அப்ப அது இங்கேயே பிராக்டிஸ் பண்றவங்களா பண்ணும் போது அது தேவ நீதியோட இசைஞ்சு அதன்படி செய்யும்.
இதுதான் ட்ரைனிங் கிரவுண்ட் நம்மளுக்கு.
தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. சதீஷ் பிரதர், ஏதோ இந்த க்வெஸ்சன் சும்மா சுருக்கமா நீங்க
நீதி செய்கிற விஷயம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஆப்ரஹாம் ஈசா கூட லைஃப்ல கூட நம்ம அதை பார்க்கலாம். இப்போ கர்த்தர் வந்து தேவன் வந்து ஆப்ரஹாம் கிட்ட கேட்கிறார், உன்னோட புத்திரன் வந்து நமக்கு பலி செலுத்துங்க அப்படின்னு. ஸோ பலி செலுத்துனது நீதி அல்ல, பலி செலுத்துறக்கு போய் அங்கே இருக்கிறார் பாருங்க, அதுதான் நீதி. பட் அங்கே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவன் நிறைய இடத்துல ஒரு வசனம் நம்ம இப்பதான் பார்த்துருப்போம், என்னன்னா பலியை எல்லாம் நான் இறக்கத்தையே விரும்புகிறேன், பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம்னா, இப்போ தேவன் வந்து ஆப்ரஹாம் கிட்ட பார்த்தது வந்து கீழ்ப்படிதல் தான் பார்த்தார். மற்றபடி ஐசக வந்து அவர் வந்து பலி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் என்ன பண்ணலன்னா பார்க்கலாம். பட் அங்க ஆப்ரஹாம்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்க்கும்போது அவரு செஞ்சிட்டாரு, தேவனுக்கு கீழ்ப்படிதல் காட்டிட்டாரு. அந்த கீழ்ப்படிதல் எப்படியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது நீதியாக எண்ணப்படுதுன்னு நம்ம சொல்லுங்க.
ஓகே, தேங்க்யூ. ஸோ நீதி தேவன் பிரதானமா பாக்குறா அப்படி சொல்லிட்டீங்க நீங்க. பிரதர் உங்களுடைய கமெண்ட்ஸ்.
அதாவது நீதி செய்தல், அதாவது ரெண்டு வேர்டு அங்க இருக்குது, நீதி செய்தல்,
டூயிங் ஜஸ்ட்லி.
அப்போ இது வந்து ஒரு relates to a behavior, நடவடிக்கை.
இது நம்முடைய நடத்தை சம்பந்தப்பட்டது, கிரியை சம்பந்தப்பட்டது.
ஓகே, சோ ஒரு விழுந்து போன மனுஷன்
தேவன் முதல் வந்து கத்து சொல்றார் அவருக்கு நீதியான என்ன
கத்துக்கொள்ளுங்க,
கத்து சொல்லணும். எனக்கு அவர் விழுந்து போன மனுஷனுக்கு
தெரியாது.
அப்ப அந்த விழுந்து போன மனுஷன் இந்த நீதி எப்படி கற்றுக்கொள்ள வைக்கிறார் தேவன்னா, அவருடைய நியாய பிரமாணங்கள் கொடுத்து, அப்புறமா அவருடைய வார்த்தை கொடுத்து, யுக யுகத்துல பண்றாரு. இந்த மாதிரி ஆக்சுவலி தேவன் இந்த விஷயத்தை மனுக்குலத்துக்கு ஸ்டேஜஸ் பண்ணிக்கிறார்.
சரி, அப்ப நீங்க இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்ல, அப்போ இந்த நீதி செய்தல் ஜஸ்ட் கொஞ்சம் நீங்க உங்க கமெண்ட்ஸ் கொடுங்க. யூத யுகத்துல தேவன் எப்படி பார்த்தார், சுவிசேஷ யுகத்துல எப்படி பாக்குறார், ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில எப்படி பாக்குறார்.
எக்ஸாக்ட்லி. அப்புறம் யூதர் யுகத்துல வந்து தேவன் வந்து நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு, பத்து கற்பனைகள் கொடுத்தாரு, லேவியராகமும் உபாகமும்ல வந்து கிட்டத்தட்ட 3600 நியாயப்பிரமாணங்கள் கொடுத்தாரு. ஆனா அவங்க நீதி கற்றுக்கொண்டாங்களா, அந்த கேள்வி கேட்டாக்கா,
இவ்வளோ பிரமாணங்களை
இவ்வளோ பிரமாணங்களை கொடுத்த
பின்பு அதனால கற்றுக்கொண்டாங்களா,
கற்றுக்கொண்டாங்க அந்த மாதிரி கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் கொடுக்கலாம்னா, கொஞ்சம் கற்றுக்கொண்டாங்க, நிறைய தவறமா புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது உதாரணத்துக்கு ஓய்வு நாள், ஓய்வு நாள்ல தேவன் அந்த ஒரு கற்பனையா கொடுக்கும்போது நன்மை செய்யறதுதான் சொல்லிருக்கிறார். அதாவது அன்பு அதுக்கு பின்னாடி இருக்கணும். ஆனா இந்த யூதர் யுகத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய நியாய பிரமாணத்துக்குள்ள இருக்கிற அன்பு அவங்களை கண்டுபிடிக்க முடியல. இதே மாதிரி இப்ப சுவிசேஷ யுகத்துல,
யூத யுகத்துல அவர்கள் நீதி கற்றுக்கொண்டாங்க, பட் ரொம்ப கம்மி,
ரொம்ப கம்மி,
ரொம்ப கம்மி.
அப்ப அநேக நீதி தவறமா புரிஞ்சிட்டாங்க.
ஓகே,
அந்நியாயமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நீதி. நிறைய பேர் கிட்ட ஏதோ அந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்த்துட்டு கூடாது.
ஓகே ஓகே. சரி, இப்ப சுவிசேஷம்,
சுவிசேஷ யுகத்துல என்ன பாக்குறோம்னா, இப்ப தேவன் அவருடைய பரிசுத்தாவி கொடுத்திருக்கிறாரு, அவருடைய குமாரன் நம்மளுடைய போதகரை கொடுத்திருக்கிறாரு, விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி அந்த இவ்வளோ நியாய பிரமாணங்கள் ரெண்டே ரெண்டு பிரமாணத்துல சொல்லலாம், தேவன் எடுத்துக்கு பிறன் எடுத்துக்கு. அப்போ அன்பு, அன்போடைய முக்கியத்துவம் சொல்லி இப்ப நாம என்ன பாக்குறோம், இந்த யுகத்துல நம்ம இப்போ நீதி கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த கேள்வி கேட்டாக்கா நம்ம சொல்லலாம், கொஞ்சம் அதிகமா நீதி கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா அநேக இடத்துல நம்ம நீதி இல்லாம நடக்கிறோம். இது விளக்கம் சொல்லிட்டாக்கா, நிறைய அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீதி மறந்துடும் நம்ம.
சரி,
எக்ஸாம்பிள்னா, சின்ன எக்ஸாம்பிள் கேட்டாக்கா, இந்த மாதிரி வந்து நம்ம வாஞ்சையில சகோதரர்களுடைய வீடு போய் விசிட் பண்ணுவோம், அது வாஞ்சையில.
சரி,
ஆனா நம்ம யோசிக்க மாட்டோம், ஃபர்ஸ்ட் போன்ல அப்பாயின்மெண்ட் கேட்கணும், அவரு ஃப்ரீ இருக்கிறாரா, அவளு ஃப்ரீ இருக்கிறாங்களா. அது விஷயம் வந்து அது நீதி இல்லீங்களா?
கரெக்ட்.
இது அது விஷயம் வந்து நம்ம
இது பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல டூயிங் ஜஸ்ட்லி.
என்னுடைய பிரமாணங்கள் எழுதுவோம் அவங்களுடைய சிந்தையில. அப்ப அது என்ன விஷயம் குறிக்குதுன்னா, இந்த ரெண்டு யுகங்கள், இந்த யூதர் யுகம் சுவிசேஷ யுகம் உடைய அனுபவங்கள், அந்த டைம் கொடுக்கிற எழுத்து, அந்த நேரத்தில் வந்து நீதி ரொம்ப பூர்ணமா அவங்கள புரிஞ்சுக்குவாங்க நம்ம நம்பலாம். அதனால தான் இதுக்கு நாங்க சொன்னேன் இல்ல, ஸ்டேஜஸ்ல தேவன் இந்த நீதி தெரிவிக்கிறாரு. ஆக்சுவலி அந்த ஸ்டேஜஸ்க்கு இங்கிலீஷ்ல விளையாடலாம், STAGES, ஸ்பெசிபிக்லி 3 ஏஜஸ், யூதர் யுகம், சுவிசேஷ யுகம், ஆயிரம் ஆண்டு யுகம்.
ஆனா ஆயிரம் ஆண்டுல அது தேவன் எதிர்பார்க்கிற பிரகாரமா அது
இருக்கும்.
இப்போ பிரதர் பாலி கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசலாம் நீதி செய்தல் பத்தி. ஜஸ்ட் உங்களுடைய அனுபவத்தில இருந்து நான் கேக்குறேன். இப்ப நம்ம நீதி செய்யணும், குடும்பத்துல எப்படி செய்யலாம், நீதி செய்யணும்னு நினைக்கும் போது குடும்பத்துல எந்தெந்த ரீதியிலாம் நீதி செய்யணும், யார் யாருக்கிட்டையெல்லாம் நீதி செய்யணும், அப்படி நீதி செய்யறதுனா என்ன, உங்களுடைய அனுபவத்திலிருந்து நீங்க கொஞ்சம் சுருக்கமா ஷேர் பண்ணலாம்.
சரி, நீதி செய்யணும்னா குடும்பத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பசங்க இருக்கிறாங்க. இப்போ வித்தியாசமான பசங்களுக்கு நம்ம பார்க்கக்கூடாது. நீதி செய்யணும்னா வி ஹாவ் டு டூ இட் ஜஸ்ட்லி. ஜஸ்ட்லி எப்படி செய்யணும்னா விதவுட் எனி
பார்ஷியாலிட்டி.
பட்சபாதம்
இல்லாமல்
அது பார்க்கணும். அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னா, சின்ஸ் நம்ம உடப்படிக்க பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நம்ம நீதி செய்யறோம்னா இது ஃபார் செல்ஃப் ப்ரைடுக்கு இல்லைன்னா ஒரு நல்ல பேர் வாங்கணும் ஃபேமிலிக்கு, அதுக்கு செஞ்சிருக்கிறோமா இல்லைக்கா தேவனுக்கு சித்தம் பிரகாரமும் செஞ்சிருக்கிறோமா?
ஃபேமிலிக்குள்ள
அது கூட ரொம்ப முக்கியமா இருக்கு. பிகாஸ் நார்மலி ஒரு ஃபேமிலியில என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃபாதரோ ஹெட் யார் இருக்கிறாருன்னா அவர் எப்போதான் ஹி வாண்ட்ஸ் டு பிகம் தி கண்ட்ரோலர் ஆஃப் எவ்ரி திங்,
குடும்பத்தின் அங்கத்தினர் மேல ஒரு அதிகாரம் செலுத்துறாரு.
அப்போ அப்படி நம்ம செய்யக்கூடாது.
அப்போ பெற்றோர்களுக்குள்ள கடமையில பெற்றோர்களா இருக்கிறவங்க, சகோதரர் சகோதரி ரெண்டு பேருமே பிள்ளைகள் மேல நீதி செய்யறதுல கவனமா இருக்கணும். பெற்றோர்களா தான் இருக்கணும், அதிகாரம்
பயபக்தி இருக்கணும். பயபக்தியில யூ ஹேவ் டு ஆல்வேஸ் என்ன நம்ம பாக்கணும்னா தேவன் எல்லாம் பாத்திருக்கிறாரு. சோ நம்ம எப்படி நீதி செய்திருக்கிறோம், அது தேவனுக்கு விருப்பமா இருக்கா இல்லையா, அவர் சித்தம் பிரகாரமா இருக்கா இல்லையா, அவருக்கு பிரியமா இருக்கா இல்லையா, அந்த பிரகாரம் நடந்தா தான் தேவன் கூட நம்ம மேல என்ன இருப்பார்.
சரி, நீங்க இடத்தோடனே பெற்றோர் பிள்ளை போயிட்டீங்க ஃபேமிலியில.
ஆமாங்க.
அதுக்கு முன்னா நான் நினைக்கிறேன் கணவன் மனைவி பத்தி பேசணும்.
ஓகே.
சோ ஃபேமிலியில கணவன் மனைவி நீதி எப்படி செய்யணும், சும்மா நீங்க உங்களுக்கு தோன்றின வசனங்களோ நல்ல கருத்துக்கள் ஷேர் பண்ணலாம். அதாவது நம்ம ரொம்ப சீரியஸா இதை திங்க் பண்ணணும். சோ தேவன் நம்ம இடத்துல இந்த விஷயங்களை அதிகமா எதிர்பார்க்கறாங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வசன பிரகாரம் நம்ம பார்த்திருக்கிறோம், லேடிஸ் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, தேர் ஆல் வீக் வெசல்ஸ் பலவீனங்கள். சோ டெஃபினெட்லி கட்டாயமா தேவன் அவங்க என்ன பேசினா கூட ஒரு டைம்ல தெரியாம ஏதோ பண்ணிடுவாங்க. பட் ஆஸ் அ மேன் ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி நம்ம என்ன பண்ணணும்,
ஒரு கணவர்
நீதிய பிரகாரம் நம்ம அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணணும். அவங்க எப்படி பேசிருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணோம், இமிடியேட்டா நம்மளுக்கு அவங்களுக்கு ரிட்டார்ட் பண்ணக்கூடாது.
அதாவது அவர்கள் நீதியின் பிரகாரம்
நீதிய பிரகாரம்
அவங்க பலகீனமான பாடம்
அண்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்,
உதவி
உதவி செய்யணும். இப்படி நீங்க வர முடியும்.
ஓகே, வேற எதுவும் அந்த விஷயத்துல
கண்டிப்பா சகோதரன் சகோதரிகள் மத்தியில் இருக்கக்கூடிய நீதி கூட இங்க இருக்குது. சோ அதை எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் நீங்க ஃபேமிலியில இருந்து வந்தீங்க,
ஆனா உங்களுக்கு நம்ம எக்லீஷா கொடுத்துட்டோம் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி.
தேங்க்யூ. ஏன்னா நானே இப்பதான் கத்துக்கொண்டு இருக்கிறோம். சோ அப்படி நம்ம பார்க்கும்போது எக்லீஷால பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிட்ட நம்ம காட்டக்கூடிய நீதி அப்படி இருக்கும்போது, இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப எனக்கு பர்சனலா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு க்ளோஸா ஒரு சில பிரதர்ஸ் இருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா என்னுடைய மனநிலை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஏதாவது பெயின் இருந்துச்சுன்னா அதற்கு ஆறுதல் சொல்லக்கூடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. பட் ஆஸ் அ பிரதரா இருக்கக்கூடிய நான், இப்போ என் மேல ஃபேவரா இருக்கக்கூடிய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மேல மாத்திரம் என்னுடைய அன்பு வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது அது நீதி இல்ல. அது அவங்க மேல நம்ம காட்டக்கூடிய கோபம், அவங்க மேல நம்ம காட்டக்கூடிய வெறுப்பு, இல்ல வந்து அவங்களுக்கு ஒரு தாளந்து இருக்கும், பட் அந்த தாளந்து தெரிஞ்சு நம்ம வந்து அவங்கள வந்து கார்னர் பண்றோம்,
நமக்குன்னு ஒரு வட்டம் ஏற்படுத்தி கொண்டு அவர்களோடு மாத்திரம் அந்த அன்பின் ஐக்கியத்தில் இருந்துட்டு நம்முடைய ஊழியமோ அன்போ ஆறுதலோ தேவைப்பட்டவங்களோடு,
அதாவது
நீதி இல்ல
கண்டிப்பா. எந்த ஒரு சூழலா இருந்தாலும் அந்த ஒரு ரவுண்ட்ல மாத்திரம் பெஸ்ட், அந்த ரவுண்ட்ல இருந்து வெளியே போகாம இருக்கிறது கூட என்ன அப்படின்னா அது
நீதி.
மகன் கர்த்தர் இயேசு அவரை ஃபாலோ பண்ற நாம் கூட என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த பட்சபாதம் இல்லாம தான் நம்ம பழகணும். பட் நம்ம எல்லாரும் மாம்சத்தில் இருக்கங்காட்டி அந்த ஒரு சூழல் நம்ம விழுந்து போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நாம அதை ரெக்டிஃபை பண்றது அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும்.
நம்மளுக்கு ஒரு நீதி, வைஃப்க்கு ஒரு நீதி இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு நீதி, அவங்களுக்கு ஒரு நீதி அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு பிகாஸ் ஐ எம் அ மேல் எனக்கு ஒரு செப்பரேட்டா நீதி இருக்கணும், அவங்களுக்கு ஒரு நீதி அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நீதி எப்படி இருக்கணும்னா, இங்கிலீஷ்ல அவர் எழுதிருக்கிறாரு, ஹோலி பியோர் அண்ட் வெல் பிளீசிங் டு காட்.
பரிசுத்தம்
தேவனுக்கு இட் ஷுட் பி வெல் பிளீசிங் டு காட். ஹோலி பியோர், பியோர்னா அதுல ஏதோ ஒரு இது இருக்கக்கூடாது,
துப்புரவம்
துன்பம் இருக்கக்கூடாது. அண்ட் இட் ஷுட் பி வெல் பிளீசிங் டு காட். எனக்கு அவங்க கூட அதே உடன்படிக்கை பண்ணிருக்கிறாங்க, நம்ம கூட எனக்கு ஒரு நீதி, அவங்களுக்கு ஒரு நீதி.
அது ஏற்கனவே நீங்க சொன்னீங்கன்னா நம்ம நீதி சேர்ந்து தேவ நீதியின் படி செய்யணும், நம்முடைய நீதியின் படி இல்லை என்று. தேங்க்யூ.
இந்த எக்லீஷா நீதி விஷயம் இப்ப நீங்க சதீஷ் பிரதர் கிட்ட கேட்டீங்களா, இது வந்து ஒரு சாதாரண சகோதரர் பார்வையிலிருந்து கேட்டிருக்கீங்களா இல்லாட்டி மூப்பர் பார்வையிலிருந்து கேட்டிருக்கீங்க?
இல்ல, நான் சாதாரண சகோதரர்.
சரி, எனக்கு மூப்பர் பார்வை கூட இருக்கு, அவர் பேசலாம் அந்த விஷயம் பத்தி.
சரி, நீங்க பேசுங்க.
நான் மூப்பரே இருக்கவே இல்லை,
என்னால் அதனால தான் அந்த வாய்ப்பு. நீங்க பேசுங்க, உங்களுக்கு ரொம்ப இது பேசுறதுக்கு சாதகமான சூழல்.
சரி, இப்படி நான் கற்பனையில தான் பேசணும்.
கற்பனை
அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்த நீதி வந்து ஒரு மூப்பருக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. எனக்கு ஒரு மூப்பரு ஒரு சகோதரர் அந்த ஊழியத்துக்கு வரும்போது, எஸ்பெஷலி முதல் முதல் வரும்போது, அவரு ஒரு குறிப்பிட்ட ஐக்கியத்துல இருப்பாரு, ஒரு குறிப்பிட்ட சில சகோதரர்கிட்ட இருப்பாரு. இப்போ அவரை கண்டிப்பா இந்த மூப்பருடைய இருக்கிற ஊழியத்துக்கு வந்துட்டு பிறப்பாடு அவருடைய மனசு, அவர் மனநிலையில ஒரு பெரிய மாற்றுதல் வரணும். இப்போ அவரு வந்து கொஞ்சம் விரிவா சிந்திக்கணும்,
பறந்து பார்க்கணும்.
எஸ், எல்லாருக்காக ஆவிக்குரிய பார்வை அவங்க அவர் பார்க்கணும். சகோதரிகளை அவர் ரொம்ப கவனிக்கணும் கூட, சகோதரர்கள் மாத்திரம்.
கண்டிப்பா, இப்ப நீங்க சொல்றது மூப்பர்கள் என்று சொல்லும் போது அவங்களுடைய பார்வை ரொம்ப வித்தியாசமா,
ரொம்ப நீதி வேணும். என்ன சொல்லி போனாக்கா, அப்படி நீதி வரலன்னு அந்த மூப்பர் இருக்குன்னா அந்த எக்லீஷா பாதிக்கப்படுது.
கண்டிப்பா
அந்த எக்லீஷா பாதிக்கப்படுது.
அவர் தான் மேய்ப்பன், அவர் தான் மேய்க்கணும். ஆனா ஒரு சிலர் மாத்திரம், மத்தவங்க இல்லைங்க போது ரொம்ப
கஷ்டம்.
சரி, இப்போ இதே எக்லீஷால நீதி செய்யறதுல இப்போ ஒரு சீசனல் கேள்வி, காலத்துக்கு ஏற்ற ஒரு கேள்வி. ஏன்னா இனி பொதுவா நம்ம பார்க்கிறோம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் எக்லீஷாஸ்ல எல்லாம் எலெக்ஷன்ஸ் போகுது. ஒருவேளை எக்லீஷால நீதி செய்தல், இப்ப எலெக்ஷன்ங்கிற டாபிக் நமக்கு வரும், எலெக்ஷன்ல நம்ம நீதி செய்யணும் அப்படிங்கும் போது ஒருவேளை ஒரு சில ஆரோக்கியமான பாயிண்ட்ஸ். ஏன்னா வரப்போகிற நாட்கள்ல எல்லா எக்லீஷாஸ்லயும் அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கு. ஏதும் பர்டிகுலரா பேசாம ஒரு எலெக்ஷன் அப்படிங்கும் போது அதுல நீதி எப்படி எல்லாம் நம்ம வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க சொன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்.
அப்ப நம்ம நினைச்சு தெரியும் இந்த விஷயத்தை அநேக ரீப்ரின்ஸ் இருக்குது. அதே சமயத்துல வந்து இது வருஷம் வருஷம் வேற பேசிக்கிறோம்.
கரெக்ட்.
ஆனா
ஜென்ரலா நீங்க பேசினா
வருஷம் வருஷம் பேசிட்டு இருக்கும்போது நான் நினைக்கிற சில பிராக்டிக்கலான சில அனுபவங்கள் இது வருஷ காலப்போக்கில் நம்மள புரிஞ்சு அது சில அந்த சப்ஜெக்ட்ல ஆட் பண்ணலாம். நீங்க தான் அதிகமா எடுக்கிறீங்க இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ், அதே மாதிரி வந்து சில பிரதர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா வருஷம் வருஷம் சப்ஜெக்ட் ஒன்று தான், பட் சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி வரும். ஸோ இந்த நீதி மேட்டர்ல வந்து என்ன பாக்குறோம்னா, அதிகமா நீதி ஒரு மூப்பர் புரிஞ்சுட்டா, அதிகமா நீதி ஒரு எக்லீஷா புரிஞ்சுட்டா, இன்னும் ஆரோக்கியமா இன்னும் ஆசீர்வாதமா நடக்கும் எக்லீஷஸ். இது விஷயம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆனா இது ரொம்ப குறைவா இருந்துச்சு ஆரம்பத்துல. எனக்கு நம்ம பாயிண்ட் என்ன பாக்குறோம், நம்ம அன்புக்கு வாஞ்சி காட்டுறோம், பலிக்கு வாஞ்சி காட்டுறோம், ஆனா நீதிக்கு அதிகமா நம்ம பேசுறது இல்ல. இது வந்து விஷயம் வந்து நம்ம யோசிக்கிறது இல்ல. என்ன சொல்லி போனாக்கா, பாஸ் ஓவர் டைம்ல இதே மீக்கா 6:8 நம்ம யார்கிட்ட கேட்டேன், பிரதர் இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, தாழ்மை நடக்குது, தாழ்மை நடக்குது. இல்ல, தாழ்மை நடக்கிறது மூணாவது வருது. முதலாவது நீதி செய்யறது, இரக்கம் சிநேகிக்கிறது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம மத்தியிலனா உல்டா ஆயிட்டு, இரக்கம் நம்மளுக்கு காட்டுறோம், நீதி மற்றவருக்கு எதிர்பார்க்கும். புரிஞ்சுட்டீங்களா? இதனால அதிகமா நியாய தீர்க்கிற வேலை ஆரம்பிக்குது, நிறைய தீமை பரம்பிக்குது. சகோதரருடைய ஐக்கியத்துல அநேக எப்படி சொல்லம்னா போராட்டங்கள், அன்பு குறைஞ்சு போறது. காரணம் வந்து இந்த விஷயம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நீதி நம்மளுக்காக வைக்கணும், மற்றவருக்கு வைக்கக்கூடாது.
தேங்க்யூ. அப்ப நான் ஒரு ரீப்ரின்ஸ் நான் வாசிக்கிறேன், அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இங்க பிரதர் அதுக்கு அழகா கோட் பண்றார், ஜஸ்டிஸ் இஸ் அ குவாலிட்டி விச் வி ஆர் நாட் பெர்மிட்டட் டு எக்ஸால்ட் டூ ஹைலி எக்ஸப்ட் இன் அவர் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் ஆஸ் அ பிரின்சிபல் ஆஃப் த டிவைன் ஸ்டாண்டர்ட். அப்படின்னா நீதி என்கிற இந்த ஒரு தன்மை வந்து நாம ரொம்ப உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்க முடியாது மற்றவங்க கிட்ட.
ஏன்?
ஆனா நம்ம இடத்துல அது நாம அப்படி
இல்ல. ஏன்? எனக்கு ஜஸ்டிஸ் இஸ் பர்ஃபெக்ஷன்.
கரெக்ட்.
நீதி என்ன?
பூரணம்.
பூரணம். இப்ப பூரணம் யார்கிட்ட எதிர்பார்க்க முடியாது? இப்ப நான் இந்த பிரதர் அந்த பிரதர் எல்லாம் நான் பூர்ணம் கண்ணோட்டத்துல பார்த்தானே வைங்க, நிறைய குறைகள் வரும். அப்புறம் அந்த குறைகள்னால அவர் வந்து குறைவா நான் பாக்குறது ஆரம்பிடும். அது ரொம்ப தப்பு.
வேணா, அது
அது ராங். ஆனா யார்கிட்ட நம்ம பூர்ணம் எதிர்பார்க்கலாம்னா, நம்மள்கிட்ட.
மற்றவர்களிடமிருந்து முழுமையா ஒரு நீதி எதிர்பார்க்காதீங்க. ஓகே பாலி பிரதர், நீங்க கூட அந்த எக்லீஷியால ஒருவேளை டூயிங் ஜஸ்டிஸ் பத்தி எதுவும் பாயிண்ட்ஸ் நீங்க சொல்றீங்களா? ஒருவேளை நான் எலெக்ஷன் அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணா சுருக்கமா புல்லட் பாயிண்ட்ஸ்
பிரதர் கொஞ்சம் பேசிருக்கிறார். ரீப்ரின்ஸ் பிரகாரம் ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எலெக்ஷன்ஸ் டைம்ல கை தூக்குறோமே அவுட் சைடு நம்ம பார்க்க கூடாது,
வெளிப்புறத்தோட
வெளிப்புறது நம்ம பார்க்க கூடாது. நம்ம நீதி நியாயத்தம் நம்ம என்ன பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் உள்ள அவரது கேரக்டர்ஸ், அவரது உள்ள என்ன இருக்குது,
குணலட்சணங்கள்
என்ன இருக்குது. அவர் ஒரு நல்ல ஷெப்பர்ட்,
நல்ல மேய்ப்பனா
இருப்பார், நல்ல மேய்ப்பரா இருக்கலாமா? எனக்கு எக்லீஷால நிறைய ஆடுகள் இருப்பாங்க. பிரதர் 1:6 ஆடு சொல்றாரு,
ஆறு ஆடுகள்
குட் ஷீப்
நல்ல ஆடு
ஸ்ட்ராங் ஷீப்
பலமான ஆடு,
வீக் ஷீப்
பலவீனமான ஆடு,
ஹர்ட் ஷீப் டோட்டலி ஹர்ட்
காயமாயிருக்கு
ஷீப், மொரட்டு ஷீப்
முரட்டு
ஷீப். அடுத்தது அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, எது நடந்தா கூட அவங்களுக்கு பாதரே இல்ல,
எதையும் கண்டுக்காத ஆடு,
அசட்டை ஆடுகள் இருக்குது, ஆடுங்க இருக்கிறாங்க. பிரதர் இருக்கிறாருன்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணும், நீதியா பாக்கணும். உங்க உள்ள நீதி அந்த குணம் இருந்தா தான் நீங்க பார்க்க முடியும் இல்லையா?
கரெக்ட்.
அந்த நீதி குணம் இல்லைன்னா நம்ம எப்படி உங்களுக்கு பார்க்க முடியும்? அப்ப நம்ம எக்லீஷால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க லெசன்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுக்குறீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆனா சகோதரர் மத்தியில் அவங்க என்ன பண்ணா, தேவன் சொல்ல பிரகாரம் அவரு வெளியோ பாக்குது இல்ல, அவர் எங்க பாக்குறாரு,
உள்ளங்க
நம்மளுக்கு எப்படி இருக்கணும், அவர் நீதியா இருக்கிறாரா? அவர் அனுதினம் வெறும் எக்லீஷால இல்ல, அவர் ஒர்க் ஸ்பாட்ல வீட்டுல அனுதினம் எங்கெங்க போறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி பிரத் பிரதர் எழுதிருக்கிறார், அன்னும் மூச்சு அவர் நீதியா நடக்கிறாரா? அப்படி நடக்கிறாருன்னா கட்டாயமா நீங்க அவருக்கு கை தூக்கலாம், கட்டாயமா ஹி வில் பி அ வெரி குட் நல்ல இது ஷெப்பர்ட் இருக்குவார்.
இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய குணலட்சணங்கள் பெற்று அப்படி இருதயம் பார்த்து உங்களுடைய ஆதரவு அங்கீகாரம் அது நீதி செய்யறது. வேற எதுவும் உங்களுக்கு அனுபவத்துல நீங்க பெற்றுட்ட பாயிண்ட்ஸ் இந்த ரீதியில ஷேர் பண்ண விரும்புறீங்களா?
அடுத்தது நீதியில பாயிண்ட் என்ன இருக்கு,
இது நான் கேட்டு சொன்னீங்க, நான் கேட்காம உங்களுக்கு இது சொல்ல தோணுது பிரதர்.
ஆமா,
சோ எக்லீஷியால நம்ம நீதி செய்யணும்னு சொன்ன போது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நீங்க ஏதாவது நினைச்சா சொல்லலாம்.
கட்டாயமா இப்படி இருக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சில அங்க நீதி எப்படி நடக்காதுன்னா, எல்டர்ஸ் இது ஸ்பெஷலி வியாதி பிரதர் எழுதுறாரு, இது ஒரு வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மூப்பர்கள்
ஆமா, அவங்க எப்படின்னா ஏதோ ஒரு கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு, அவங்க ரெண்டு பேருக்கு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், அவரு பிரதர் எழுதிக்கிறாரு தனித்தனியா ஃபர்ஸ்ட் பேசணும். தனித்தனியா பேசுற டைம்ல அவர் என்ன பண்ணோம்னா நீதிய யூஸ் பண்ணும். எப்படி நீதி யூஸ் பண்ணோம்னா, லீவ் யுவர் ஃபிளஷ் அவுட் சைட் அண்ட் கம் இன் த ஸ்பிரிட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான்
எழுதுறாங்க,
மாம்சத்தை வெளியே விட்டுட்டு விசுவாசத்துல ஆவில வந்துட்டு நீதியா நீங்க
ரெண்டு பேர் இருக்கிறாங்க.
ஆமா, அப்ப அதுல பச்சைப்பாத்து இருக்கக்கூடாது, பிளஸ் அவரது பேக்ரவுண்ட் நீங்க பார்க்க கூடாது, இவர் நல்லா இருக்கிறாரா, எனக்கு ஏதோ ஹெல்ப் வருவாரா, அந்த மாதிரி எல்லாம் உள்ள தாட்ஸ் இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு ஒர்க் இன் த ஸ்பிரிட், நீங்க ஆவியில தான் பண்ணும். எனக்கு உங்களுக்கு என்ன பரிசுத்த பயம் இருக்கணும்னா, விசுவாசத்துல யார் கூட இருக்கிறாரு, தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, அல்லாஹ் பார்த்திருக்கிறாரு.
இல்ல இது ரொம்ப நல்ல பாயிண்ட், ஏன்னா எக்லீஷியாஸ்ல இன்னைக்கு சகோதரர்கள் அந்த ஊழியத்தில் இருக்கும் போது இதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது, எந்த பட்சபாதம் இல்லாம அங்க செய்வது குறித்து. வேற நீங்க எதுவும் ஆட் பண்ண விரும்புறீங்களா?
ஒரு சில விஷயம் நம்ம கடமைப்பட்டிருக்கோம் என்ன அப்படின்னு பாக்கும்போது, குறிப்பாவே வந்து குறிப்பா நம்ம தேவன் வந்து ஒரு சபைக்கு மூப்பர்கள் ஏற்படுத்தும் போது அந்த மூப்பர்கள் வந்து 100% வந்து
கிடைக்காது,
100% அவங்க நீதி செய்யறவங்க இல்ல. சோ அவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பாக்கும்போது பலவீனம் இருக்கு,
அவங்க கிட்டயும் இருக்கும் போன்ற பாடுள்ள மனுஷர்
இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இங்க நம்ம பார்க்க வேண்டிய பார்வை என்ன அப்படின்னு பாக்கும்போது, உதாரணத்துக்கு ஒரு எலெக்ஷன் நடக்குது, பொதுவாகவே எலெக்ஷன் நடக்கும்போது இந்த ஹியூமன் மைண்ட் வந்து ரொம்ப மோசம். ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுது இருதயம் எப்படி இருக்குன்னா அது மகா கேடுள்ளதும் அது திருக்குள்ளதுமாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேர் சொல்லி கை தூக்குறாங்க அப்படின்னா முதல்ல வந்து இந்த கண் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாரையும் திரும்பி பார்க்கும். அது யாரெல்லாம் நமக்கு கை தூக்கி இருக்காங்க, யாரெல்லாம் நமக்கு கை தூக்கல அப்படிங்கறது வந்து அது கண்டிப்பா புத்தி பார்க்குது. கை தூக்குனவங்க மேல ரொம்ப பிரியமாகுது, பட் கை தூக்காதவங்க மேல
ரொம்ப அநியாயம்.
சோ அது கூட நம்ம என்னன்னா அது நீதி இல்ல. அது ஒருத்தங்க மூப்பராக செலக்ட் ஆயிட்டாங்க, செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ பிரதர் சொன்ன மாதிரி கீப் த பிளஷ் அவுட், ஸ்பிரிட் தான் ஆவியின் படி தான் நம்ம பார்க்கணும். அப்ப ஆவியின் படி பார்க்கும் போது நம்ம
ஒரு உதாரணத்துக்கு தான் நீங்க சொல்றீங்க, இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்ல. ஸ்தானத்துக்கு வர சகோதரர்கள் இருப்பாங்க.
சோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு வசனம் படிக்கலாம் எங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு யோவான் 1:7
1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
சோ இந்த ஒரு ஐக்கியம் ரொம்ப முக்கியம். சோ இப்போ நம்மளுடைய ஐக்கியம் அந்த ஒரு நம்ம பார்வை நம்ம பார்க்கும்போது ஒருவேளை ஒரு சில பலவீனங்கள் இருந்துட்டாலும் கூட நம்ம பார்க்கிற அந்த பார்வை எங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லைட்ல நிக்கிறோமா? அப்படி இருந்தோம்னா நம்ம ஒருத்தங்க ஒருத்தங்க எப்படி இருப்போம்னா கண்டிப்பா ஐக்கியப்பட்டிருப்போம். சோ மற்ற விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் கம்மியாகத்தான் இருக்கும்.
தேங்க்யூ பிரதர் குர்சினோ, உங்களிடத்துல இந்த க்வெஸ்சன்ல ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் நீங்க கொடுக்க நான் கேட்கிறேன். ஏன்னா இப்போ எப்படி பார்த்தோம்னா டூயிங் ஜஸ்ட்லி பிரதர் சொல்ல போது டு டூ ஜஸ்ட்லி சிக்னிஃபைஸ் அப்சல்யூட் ரைட்டியஸ்னஸ் இன் மைண்ட் இன் தாட் வேர்ட் அண்ட் கான்டக்ட்.
கன்க்ளூஷன் என்ன சொல்லாம்னா இது ஒரு லைஃப் லாங் முயற்சி.
முயற்சி
இது இது வந்து அந்த சங்கீதம் 1 சங்கீதம் சொல்ற மாதிரி அந்த வேர்ட்ஸ் நம்ம எடுக்கலாம். இரவும் பகலும் தேவனுடைய வசனம் தியானிக்கிற மனுஷன் மாதிரி இது இரவும் பகலும் இந்த மாதிரி நீதியே நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒரு முயற்சிக்குள்ளவே இருந்துட்டே இருக்கணும். இது இந்த அவங்க கண்டிப்பா நம்ம ரொம்ப நல்லா படியா நடக்கலாம். மற்ற நம்மளுடைய எக்லீஷாக்கு நம்மளுடைய ஊழியத்துக்கு நம்ம ரொம்ப பிரயோஜனமான பங்கு
கண்டிப்பா. இது நம்ம இடத்துல நீதி செய்வது அல்லது நியாயம் செய்வது என்பது ஒரு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அடிப்படையான குணம் என்பதை புரிஞ்ச பின்பு நீதியை தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி நம்ம நிறைவேற்றணும்,
கண்டிப்பா
குடும்பத்தில் எப்படி நிறைவேற்றணும்,
இது நிறைய சிந்திக்கணும். இது
நிறைய
பர்சனல் பர்சனல் மெடிடேஷன் வேணும்.
ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒன்னும் பெரிய அளவுக்கு பேச முடியாது, 1-2 வார்த்தைகள் தான் நம்ம பேச முடியும். ஆனா எந்தெந்த ஏரியாஸ்ல நீதி நம்ம செய்வதற்கு தேவன் எதிர்பார்க்கணும்,
இது ஒருத்தர் ஒருத்தருக்கு வேற 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 பார்வை இருக்கும்.
கரெக்ட்,
அளவும் விதமா குறைவா இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் அவங்க அவங்களோட தியானம் பண்ணோம். இது காரணம் இது மேல
கட்டாயமா என்ன கொடுக்குவார்னா நிறைய அனுபவங்கள் கொடுக்குவாரு. சோ தட் யூ கேன் லைக் பிரதர் சொல்ற பிரகாரம் நம்ம என்ன பண்ணலாம், அதுல பிராக்டிஸ் பண்ணிட்டு
ஒருவேளை ஒரு முறை நீதி செய்ய தவறிட்டோம்,
ஆமா,
ஆனா அதுவே ஒரு அனுபவம் ஆக்கிடுவாரு தேவன். அடுத்த முறை அந்த நீதி
கட்டாயமா அவர் நிறைய நம்மளுக்கு என்ன கொடுக்குவார்னா விதவிதமான நம்மளுக்கு அனுபவங்கள் கொடுக்குவாரு. அது இது ஒரு ப்ரோசஸ் தான்,
லேர்னிங் ப்ராசஸ்.
ஆமா இது லேர்னிங் ப்ராசஸ் தான்.
ஆனா நம்மனால இன்று மட்டும் அது செய்வதற்கு முயற்சிக்கிறவர்களாக இருக்கணும். முழுமையாக செய்வதற்கு வாய்ப்பு இல்லாதவர்களா இருந்துட்டாலும் முடிஞ்ச அளவு நம்ம ஓகே. தேங்க்யூ. அப்போ நம்ம ஜான் பிரதர் எதுவும் சுருக்கம் சொல்றீங்களா? நீதி டிஸ்கஷன் கேட்டது நீங்க சுருக்கமா நீங்க சொல்லுங்க.
அல்ல இப்போ நீ நியாயம் பிரவர்த்திக்கிறது நம்ம நேரத்தை அறிஞ்சு எல்லாம் പറയുന്നുണ്ട്. எக்லீஷியாவில் எல்டர்ஷிப் செலக்ஷன் எல்லாம் போகுந்துണ്ട്. പക്ഷേ காரியம் செய்யേണ്ടது എന്താണെന്ന് മനസ്സിലാക്കി ചെയ്യുമ്പോൾ அது ചെയ്തത് തെറ്റാണോ ശരിയാണോ നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ പറ്റും. അപ്പോൾ അടിസ്ഥാനമായിട്ട് ആവശ്യം അറിവ്. അപ്പോൾ ഒരു എലക്ഷൻ പോകുന്നു പറഞ്ഞാൽ എലക്ഷൻ എടുക്കുമ്പോൾ അവിടെ നമ്മൾ എടുക്കുന്നത് അത് ദൈവത്തിന്റെ സഭയാണോ മനുഷ്യരുടെ സഭയാണോ? ദൈവത്തിന്റെ സഭയാണെങ്കിൽ ദൈവത്തിന്റെ ചിന്തയനുസരിച്ച് ജലക്ഷൻ എടുക്കണം. മനുഷ്യരുടെ സഭയാണെങ്കിൽ മനുഷ്യരുടെ ഇഷ്ടമനുസരിച്ച് അവിടെ കൈത ആ കൈപൊക്കുന്നതിന് നമുക്കറിയാം ഞാൻ വെളിപ്പെടുത്തുന്ന എന്റെ അറിവിനനുസരിച്ചുള്ള സത്യത്തിനനുസരിച്ചുള്ള ദൈവത്തിന്റെ ഇഷ്ടം. അങ്ങനെ ചെയ്താൽ ചിലപ്പോ തീർച്ചയായും അവിടെ ജഡത്തിന്റെ പ്രവൃത്തിക്ക് മാംസികത്തിന്റെ ഇഷ്ടത്തിന് ഇടം വരത്തില്ല. ആരെനിക്ക് കൈപൊക്കി ആരെനിക്ക് പൊക്കിയില്ല വേറെ രീതിയിൽ പറയുവാണെങ്കിൽ ഞാൻ വിചാരിക്കുന്നത് എന്റെ അഭിപ്രായം തന്റെ ആടുകൾക്ക് വേണ്ടി ജീവൻ കൊടുക്കാൻ തയ്യാറാകുന്നവനാണ് ഇടയൻ. ഒരു ഹെൽഡർ എന്ന് പറയുമ്പോൾ ആ ലെവലിലേക്ക് പോകുമ്പോൾ നമ്മുടെ മനസ്സ്വഭാവം അങ്ങനെ ഇരിക്കുന്നു. അങ്ങനെ വരുമ്പോൾ നമ്മുടെ ജഡത്തിന്റെ സ്വഭാവം കുറഞ്ഞു പോകും. നമ്മൾ അതാണ് ഇവിടെ പറയാൻ ആഗ്രഹിക്കുന്നത്.
ഓക്കെ, നമ്മ ഇപ്പൊ മൂന്നാമത് കേൾവിക്ക് പോലാം. ബ്രദർ പാലി, നിങ്ങൾ ആരംഭിക്ക, ഞാൻ കേട്ടുക്കറേ. கண்டிப்பா வசனத்தினுடைய ரெண்டாவது ரெக்யர்மெண்ட், இரண்டாவது தேவன் எதிர்பார்க்கிற விஷயம், இரக்கத்தை சிநேகிக்கணும். ரொம்ப அருமையான வார்த்தை இது, ஆங்கிலத்தில் லவ்விங் மெர்சி. ஸோ இது நம்ம கேள்வியிலேயே கேட்டிருக்கோம், வாட் குட் பி த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூயிங் அண்ட் லவ்விங் மெர்சி. அதாவது இரக்கம் செய்யுங்கன்னு சொல்லாம இரக்கத்தை சிநேகியுங்கள் என்று அங்க தேவன் சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? இரக்கம் செய்யறதும் இரக்கம் சிநேகியுங்கள் தேவன் சொல்றாங்க.
லவ்விங் மெர்சி, டூயிங் மெர்சி.
What is the difference between?
Reprint number 302896-2587. பிரதர் எழுதிருக்கிறாரு, மெர்சி ஷுட் பி அன் ஆட்டிடியூட் ஆஃப் ஹார்ட்.
இரக்கம் என்பது
குணமாக இருக்கணும்,
குணமாக இருக்கணும்.
இது ஃபர்ஸ்ட்
ஒரு நோக்கமா இருக்கணும்,
நோக்கமா இருக்கணும். அப்ப வித்தியாசங்கள் என்னன்னா, அடுத்தது அவர் பிரதர் எழுதியிருக்கிறாருன்னா, சகோதரர்களின் நமக்காக நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்கணும்.
சகோதரர்களுக்காக நம்முடைய உரிமைகளை
விட்டு கொடுக்கணும். செகண்ட் பாயிண்ட் அவர் எழுதியிருக்கிறாரு, அவருடைய தவறுகளை மன்னிக்கணும்,
அவங்க தவறுகளை
மன்னிக்கணும். மூணாவது பாயிண்ட் கொடுத்திருக்கார், நம்முடைய நடத்தை எல்லோர் முன்னாலே நேர்மையாக இருக்கணும். ஃபோர்த் பாயிண்ட், நாம் இரக்கத்தை காட்ட தவறினால் பிதாவின் மகிழ்ச்சியை சந்தோஷம் உணர முடியாது. ஃபிஃப்த் பாயிண்ட் பிரதர் எழுதியிருக்கிறார், இரக்கம் எல்லா ஆவியின் குணங்களை சேர்ந்ததாக உள்ளது. ரீப்ரிண்ட் நம்பர் 5309.
ஆவியினுடைய எல்லா குணங்களையும் சேர்ந்ததாக உள்ளது இரக்கம் என்பது. ஓகே,
சிக்ஸ்த் பாயிண்ட், நமக்கு எதிர்ப்பு வந்தால் கூட நாம் இரக்கம் காட்டினோம். இப்படியான எதிர்ப்புகள் நம் இரக்கத்தின் குணத்தை வளர செய்யும், வளர செய்யும். திஸ் இஸ் இது இருக்குது மெர்சி. அடுத்தது டூயிங் மெர்சி, இரக்கத்தை காட்டுவது.
இந்த கிரியைகள் செய்வது செய்யக்கூடிய மனநிலையில நம்மளை காத்துக்கொள்ளும்.
லிமிட்டெட் வே,
ஒரு அளவுல மாத்திரம் இல்ல,
லிமிட்டெட் டைம், நாட் இன் அ லிமிட்டெட் டைம், ஒன்லி டு அவர் லவ்ட் ஒன்ஸ்.
எப்பொழுதும்
எப்போதும்
எல்லோருக்கும் எல்லா சூழலையும் இவைகளை செய்யக்கூடிய இரக்கம் உள்ளவங்களா
இருக்கணும்.
சரி,
அடுத்தது அவர் எழுதிக்கிறாரு, ரீப்ரிண்ட் நம்பர் 4821, நம் இரக்கத்தை காட்ட சீக்கிரமாக மறந்து போகிறோம், அதற்கு பதிலாக சிந்தனையில் வார்த்தையில் கேடு நினைக்கின்றோம். இப்படி கேடு நினைத்தால் நம் இரக்கத்தை நேசிப்பவர்களாக இருக்க முடியாது. தட் மீன்ஸ் பீப்புள் ஆர் கிளாட் டு லூஸ் ஜஸ்டிஸ், செட் அசைட் மர்சி டு எக்ஸ்பிரஸ் வெஞ்சன்ஸ், சச் பிராக்டிஸ் மர்சி பட் டூ நாட் லவ் மர்சி.
ஓகே, தேங்க் யூ பிரதர்.
பிராக்டிஸ் பண்றாங்க ஆனா தே டு நாட் லவ் மெர்சி.
பிரதர், அது நீங்க உங்களுடைய வார்த்தையில சில விளக்கம்.
நான் நினைக்கிறேன் இந்த டிஃபரன்ஸ், நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த மாதிரி இரக்கம் சிநேகிக்கிறது,
இரக்கம்
செய்யறது, இரக்கம் செய்யறது வந்து ஒரு கிரியை, ஒரு ஆக்ஷன்,
ஆக்ஷன் கிரியை.
அது எல்லாம் இது ஒன் ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி. ஆனா இரக்கம் சிநேகிக்கிறது அது ஒரு மனப்பான்மை,
மனப்பான்மை, ஒரு மனநிலை,
ஒரு ஆட்டிடியூட்,
ஒரு தன்மை,
ஒரு ஆட்டிடியூட். ஆனா இந்த விஷயம் விளக்கறதுக்கு கர்த்தர் எப்படி பண்ணார்னா, அப்போஸ்தலன் அங்கே பேதுரு வந்து கேக்குறாரு, என் சகோதரர் நான் எவ்வளவு வேச மன்னிக்கணும், ஏழு வேச பெருசா சொல்லிங்கிறார், நான் ஏழு வேச மன்னிச்சிருக்கிறோம். அந்த ஏழு வேச மன்னிக்கிறது அது இரக்கம் செய்யறது. ஆனா கர்த்தர் அவர்கிட்ட என்ன லெசன் கொடுத்தாருனா, நீ 70 வேச ஏழு
அது ஒரு மனப்பான்மை பத்தி பேச, இரக்கம் சிநேகிக்கிறது சொன்னார். இது புதுசா இருந்திருக்கும்.
கம் டு தட் ஸ்டேட் ஆஃப் ஹார்ட், அந்த இருதய நிலைக்கு
கண்டிப்பா. 70 × 7 வந்து 490, 491 வேசம் வந்து கண்டிப்பா பேதுரு வந்து கருத்தெடுக்கிறது வந்து ஆயிடுச்சு, 490 ஆயிடுச்சு. இப்ப மன்னிக்கணுமா? இல்ல, ஏன்னாக்கா மனப்பான்மை
ஆயிட்டு குணமாவே.
எக்ஸாக்ட்லி,
எக்ஸாக்ட்லி. பரவாயில்ல, அப்ப தேவன் ரொம்ப அருமையா சொல்லிருக்கிறாங்க. கிரியை பத்திட்டு இல்லாம அதை செய்யக்கூடிய நிலையவே எப்போதும் மனதில் தக்க வச்சுக்கொள்ளுங்க என்பது பத்தி.
இது ஒரு ஓமை கூட பேசிருக்கிறார், அது கடன் பத்தி. கத்தர்
எந்த ஓமை?
மத்தேயு 18:23 பின்னாடி ஒரு பெரிய ஆள் கிட்ட, ஒரு ஆளுக்கு பெரிய கடன் இருந்துச்சு, அவரால் கொடுக்க முடியல.
ரெண்டு கடனாளிகள், டூ டெப்டர்ஸ்,
ரொம்ப பிரச்சனையில இருந்தார். அவருடைய கிட்ட போயிட்டு இரக்கம் கேட்டு அந்த பெரிய ஆள் வந்து இரக்கம் பண்ணி, சரி நீங்க விட்டுருங்க,
கடனையும் மன்னிச்சு அவரையும் விடுதலை பண்ணி விடுறாங்க.
ஆனா அவரு போற வழியில அவருக்கு ஒரு கடனாளி இருந்தாரு, அவரு கேட்டேன், அவரு கழுத்து போய்
சின்ன
அவருடைய கழுத்து போய் பிடிச்சிட்டாரு. இது விஷயம் வந்து பெரிய ஆள் கேட்கும் போது வந்து கேட்டாரு, இப்ப நீ எப்படி இப்படி செய்ய முடியும்? அப்ப என்ன அர்த்தம்னா, தேவன் தான் பெரிய ஆளு, அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது விஷயம் என்ன, நம்மளுடைய கடன்களுடைய மன்னிக்கிறதுக்குனா இந்த மனப்பான்மை நம்மளுக்கு வேணும், வரணும், அதை தான் எதிர்பார்க்கிறார்.
சதீஷ் பிரதர், நீங்க எதுவும்? இரக்கத்தை சிநேகிக்கிறது
கண்டிப்பா, இரக்கம் சிநேகிக்கணும். எப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பிராக்டிக்கல் பாயிண்ட்ஸ் பிரதர் சொன்னார் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மனசு வேணும், ரெண்டாவது அதை ஆக்ஷன்ல கொண்டு வர முடியும். பட் ஆக்ஷன் அந்த மனசு வேணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளியரா ஒரு சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதுல குறிப்பா வந்து தேவனுடைய சத்தியம் தெளிவா புரிஞ்சிருந்தா தான் அந்த இரக்கம் வந்து நம்மளால காண்பிக்கவே முடியும். எப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு பிரதர் எனக்கு வந்து தப்பு செய்யறாருன்னு வைங்க.
சத்தியங்கள் சரியா புரிஞ்சிருந்து தேவ கொள்கைகள் புரிஞ்சுதான் நல்லா செய்ய முடியும் சொல்றீங்க.
கண்டிப்பா,
இரக்கம் என்பது கூட சும்மா காமிச்சிட முடியும்,
சும்மா வந்துடாது அது. ஏன்னா ஒரு குவாலிட்டிஸ் உள்ளுக்குள்ளார உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த குவாலிட்டிஸ் வந்து தானா வந்துடாது. ஒருவேளை நான் மெக்கானிக்கலா வந்து ஒருத்தர் நான் மன்னிச்சிருந்தேன்னு வைங்க, இப்ப உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு வசனம் படிக்கிறேன், என்னன்னா, நீங்க ஒரு பிரதரை மன்னிச்சிடுங்க, அப்பதான் நான் தேவன் வந்து உங்க பாவத்தை மன்னிப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு லைனை நான் மைண்ட்ல வச்சுட்டு, ஒரு பிரதர் எனக்கு என்ன செஞ்சுட்டா கூட நம்ம வந்து ஒரு மெக்கானிக்கல்லா நம்ம மன்னிக்கிறோம், பட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என் மனசுக்குள்ளார அந்த கோபம் இருக்கு அப்படிங்கும் போது, அது எப்படி இரக்கத்தை செய்யறது வரும்? அது
forgiving not forgetting.
சோ நம்ம
மன்னிச்சிட்டேன் பிரதர், ஆனா நிச்சயம் மறக்க மாட்டேன்.
மறக்க முடியாது, மறக்க முடியாது. ஆனா உலகத்திலேயே ஜனங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மறப்போம் மன்னிப்போம். உலக ஜனங்க இந்த வார்த்தையை சொல்றாங்க, பட் இங்க புது சிருஷ்டியாக இருக்கக்கூடிய இங்க வந்து அந்த முகம் கொடுத்து பேச முடியறது இல்ல, அல்லது வந்து இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் போறது இல்ல, வந்து முகத்தை பார்த்த உடனே முகம் வேற்றுமை அடையிறது. சோ இதெல்லாம் எப்படி வந்து அது இரக்கம் உள்ளே வரலன்னு தான் சொல்ல முடியும். அப்ப உள்ள ஏன் வரல அப்படின்னு பார்க்கும்போது, ப்ராப்பரா தேவனுடைய ஆவி வாங்கல ஒரு விஷயம். அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது, தெளிவாக தேவனுடைய வசனங்கள் அதற்குள் இருக்கக்கூடிய தாற்பயம் அவங்க தெளிவாக புரிந்து கொள்ளாதவர்களாகத்தான் இருக்க முடியும். பட் அப்படி ஒரு சூழல், ஒருவேளை நமக்கு பர்சனலா ஒரு பிரதர் அந்த சிச்சுவேஷன் அட்டன் பண்றாரு, அப்ப அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் மாறுற வரைக்கும் இவர் என்ன பண்ணலாம்னா, அமைதியா இருக்கலாம். அந்த வெயிட் பண்றது கூட என்ன அப்படின்னா, அந்த இரக்கம் காண்பிக்கிற ஒரு பகுதியில தான் இருக்கு.
அதாவது அப்போ தேவனுடைய கட்டளைகள் அவருடைய சத்தியத்துல தெரிஞ்சுக்கொண்டு,
கண்டிப்பா
அதன்படி அந்த குணலட்சணத்தை இருதயத்துல வேரூன்ற பெற்று அப்புறம் கிரியையில காமிங்க என்பது உங்களுடைய கருத்தா இருக்கு.
ஆனா இது ரொம்ப கஷ்டமான விஷயம் பிரபா, எனக்கு எக்லீஷாஸ் எக்லீஷாஸ் மத்தியில வைங்க பிரிஞ்சிருக்கிறாங்க வைங்க. இப்போ ஏதோ ஒரு கசப்பான விஷயம் ஆயிட்டோம், கஷ்டமாயிட்டோம், நோவு வலி, இப்போ அதெல்லாம் உண்மை, அது இல்லைன்னு சொல்ல
கரெக்ட், அதெல்லாம் உண்மை.
காலப்போக்கில் இப்ப இந்த இரக்கம் இருக்கா, முக்கியமான கேள்வி,
சிந்திக்க வேண்டிய விஷயம்.
எஸ், இந்த இரக்கம்க்கு இடம் இருக்கா? அப்ப இந்த இரக்கம்க்கு இடம் இருந்தானா சில கிரியைகள் வெளிப்படும், பெரிய மனசான கிரியைகள் வெளிப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரிஞ்சு போன எக்லீஷா, இப்போ அந்த எக்லீஷா ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போட்டானா, அட்லீஸ்ட் ஒரு அழைப்பு கொடுக்கும், அட்லீஸ்ட் ஒரு ஸ்பீக்கர்ஸ்க்கு அழைப்பு கொடுக்கும், அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு இன்விடேஷன் கொடுக்கும். இல்ல சொல்றேன்,
அதாவது எது வேணா நமக்குள்ள நடந்துடலாம்.
எஸ்,
பட் கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாவது இந்த இரக்கத்துக்கு கதவு நம்ம திறக்கணும் என்பது நீங்க சொல்ல வரீங்க. ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ல அதெல்லாம் நடக்கும்.
ஒரு சரீரம் சொல்றோம், ஒரு சரீரம் சொல்றோம், இது எப்படி எடுக்கணும் இந்த விஷயம்?
ரொம்ப நல்லா பிரயோஜனமா இருந்துச்சு. ஏன்னா நமக்கு அந்த சிந்தனை வந்துச்சு, அன்பு இறக்கம் எப்படி வித்தியாசப்படுத்தலாம். அந்த மர்சி அப்படிங்க போது அந்த வெப்ஸ்டர் டிக்ஷனரியில நல்ல ஒரு அர்த்தம் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா இரக்கமே, அது அன்புக்கும் இரக்கத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இரக்கம் என்பது ஒருத்தவங்களுடைய பலகீனங்கள் பார்க்கும்போது நம்ம இடத்துல இருந்து வெளிப்படுற குணம். மற்றவங்க கிட்ட குறைகள் பார்க்கும்போது நம்ம கிட்ட வெளிப்படுற குணம். அது பரவாயில்ல, பரவாயில்ல இருக்கட்டும், இருந்தோம். ஸோ அந்த ஒரு டெண்டர்னஸ், ஒரு மைல்ட்னஸ்,
கைண்ட்னஸ்,
ரொம்ப மென்மையா, மென்மையா இருக்கிற அது விஷயம். சோ அப்போ இந்த இரக்கமே இப்படிப்பட்ட சூழல்ல இப்படிப்பட்டவங்க கிட்ட தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். போது அந்த சூழல் வரும்போது கண்டிப்பா செய்ய வேணும்.
என்ன சொல்லி போனாக்கா, நான் நினைக்கிறேன் தேவன் நம்மளுக்கு இதெல்லாம் கஷ்டமான சூழ்நிலைகள் அனுமதிக்கிற காரணம் இதுதான். இதுதான் கிரவுண்ட். இந்த நிலத்துல யார் இப்படிப்பட்ட பலன் கொடுக்கும், அதான்
கண்டிப்பா. ஏன்னா சூழல் இருந்தா தான் அதன் மத்தியில் அந்த குவாலிட்டிஸ் நாம கொண்டு வர முடியும்.
நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தானா எங்க இது வரது வாய்ப்பு இருக்கு.
அதனால தான் இந்த மாதிரி வரக்கூடிய சூழல்கள் கூட சில சகோதரர்கள் அழகா சொல்றாங்க, காட் டிசைன்டு. இந்த சூழல்கள் எல்லாம் காட் டிசைன்டு, தேவன் உருவாக்குறாரு உங்களுக்கு.
அது அவங்க ரொம்ப கிளவர், பயங்கர கிளவர்ல பேசுறாங்க, அவ்வளவுதான் சொல்லலாம்.
கரெக்ட். ஆம் பிரதர், நீங்க சொல்லுங்க.
இதுல ஒரு அருமையான பாயிண்ட் பிரதர் எழுதியிருக்கிறாரு, நாம் வெளிப்படையாக இரக்கத்தை காண்பிக்கிறோம், இருதயத்தின் உள் இருந்து காண்பிப்பது இல்லை, வெறும் அவுட்வர்ட் ஷோ தான் காமிக்கிறோம். We are not doing it from inside. சோ நாம் வெளிப்படையாக இரக்கத்தை காண்பிக்கிறோம்,
வெளிப்படையா காமிக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம், ஆனா
இருதயத்தின் உள்ளுருந்து.
அதான் நீங்க ஏற்கனவே கூட சொன்னீங்க, இன்னொரு ரீப்ரிண்ட், many while seeking to practice mercy do not love it.
Not loving it.
நிறைய பேர் இரக்கம் காண்பிக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க, செய்யறாங்க, ஆனா அதை நேசிக்கிறது இல்ல, அதை
சிநேகிக்கிறது
உள்ள இருந்து இல்லங்கறனாலதான் அவங்க நல்லா இருக்கணும்.
கட்டாயத்துக்காக,
கட்டாயத்துக்காக மற்றவங்க
வசனம் சொல்லுது, அதனால தான் நான் செய்யணும். ஆனா எனக்கு ஆக்சுவலி உள்ள இருதயத்துல இருந்து இஷ்டம் இல்ல.
பட் நம்ம அப்படி இருக்க கூடாது, ஏன்னா காட்லி சயின்ஸ், தேவனுடைய தெய்வீக குணலட்சணங்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள். தேவ நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற தரம் ரொம்ப உயர்ந்தது, அதுக்கு நம்மள ஒப்பு கொடுக்கிறது ரொம்ப முக்கியம்.
ஒருவேளை அந்த பிரச்சனையினால அந்த இரக்கம் கொண்டாட முடியறதுல ரொம்ப பெருசா எடுக்கிறது அந்த பிரச்சனை, இதை நான் மறக்க முடியாது, இது நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ண என்கிட்ட, இந்த மாதிரி வந்து நம்ம கண்டிப்பா நம்ம மறுக்க இதுல இதுல வந்து திருப்பி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை.
நம்ம ஒரு சின்ன சர்ச் பண்ணோம் பைபிள்ல, தேவன் பத்தி பேசும்போது ஹீஸ் மெர்சிஃபுல், நம்ம தேவன் இரக்கம் உள்ளவர் 42 முறை வருது. அவர் ரொம்ப நல்லவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் நல்லவர், இரக்கம் உள்ளவர், 42 டைம்ஸ் அந்த சென்டென்ஸே அப்படியே வருது பைபிள்ல. அப்ப தேவன் கிட்ட அந்த எந்த அளவுக்கு அந்த குணலட்சணம் இருக்கு, அதனாலதான் நாம் என்ன வரைக்கும் நிலையா நிக்கிறோம் இந்த அழைப்புக்குள்ள. சோ நம்ம இடத்துல கூட அது உருவாக்குவது மிக அவசியம்.
இது வேற அவருடைய ஆவியில தான் வரும், அவருடைய ஆவியோட பங்கு இது.
ஓகே பிரதர், தேங்க்யூ. நம்ம அப்போ 4வது கேள்விக்கு போகலாம் நினைக்கிறேன். பிரதர் குர்சினோ, நீங்க ஆரம்பிங்க 4வது கேள்வி. 3வது ரெக்கவரன் பத்தி நம்ம சிந்திக்கிறோம், தேவன் எதிர்பார்க்கிறது, அதாவது தாழ்மையாக நடத்தல் பத்தி.
எப்படி நீதி செய்யறது வந்து ஒரு நடவடிக்கை இருந்துச்சு, எப்படி இரக்கம் சிநேகிக்கிறது ஒரு மனப்பான்மை இருந்தது, இந்த தாழ்மை நடக்கிறது இது வந்து ஒரு சிந்தையுடைய நிலைமை, கண்டிஷன் ஆஃப் மைண்ட்,
கண்டிஷன் ஆஃப் மைண்ட், சிந்தையினுடைய
நிலைமை. இந்த விஷயம் என்ன குறிக்குது, நம்ம எப்படி சொல்லலாம்னா, இது குறிக்குது ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல், தன்னை பத்தி உலகத்துடைய எல்லா வாழ்க்கையுடைய எல்லா நிலையில, வீட்டில் ஒருத்தர்
ஒருத்தர் தகப்பன் அல்லது தாய் இல்லாட்டி மகன் இல்லாட்டி மகள் இருக்கும்போது வேலை செய்யற இடத்துல தாங்களுடைய அதிகாரிகள் அவங்களுக்கு மேல மற்றும் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கக்கிட்ட எப்படி நடக்கணும், பொதுவான இடங்கள்ல பஸ்ல ட்ரெயின்ல பிளெயின்ல பயணம் படும்போது அந்த சந்தர்ப்பங்கள்ல நம்ம எப்படி சூழ்நிலையில நடக்கணும், எக்லீஷால நம்ம சகோதரர்களுடைய ஐக்கியத்துல நம்ம எப்படி நடக்கணும், அதாவது இந்த தாழ்மையுடைய நடக்கிற விஷயம் என்ன குறிக்குதுன்னா இது தெளிவா நம்ம புரியணும். நம்மளுக்கு லிமிட்ஸ் இருக்கு,
நமக்கு எல்லை வரம்பு
எல்லை இருக்கு. இது லிமிட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
புரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்ல, அதுக்கு உள்ள
எஸ்
அதை இருக்க
அதுதான் தாழ்மை நடக்கிற விஷயம். நம்மளுடைய லிமிட்ஸ் இருக்குது. இப்ப நம்மளுடைய லிமிட்ஸ் நம்மள புரிந்து கொண்டு அப்ப நம்ம அந்த விஷயத்தை நம்மள செயல்படும் போது அதுதான் தாழ்மையில நடக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள்னா யார் வந்து நம்மளுக்கு வசனம் மேல கேள்வி கேட்கறாங்க, சத்தியத்து மேல கேள்வி கேட்கறாங்க, ஆனா நம்ம கிட்ட பதில் இல்ல, நம்ம என்ன செய்யறோம்? கேள்வி. இதுல வந்து தாழ்மை இருக்குதா இல்லையோ வெளிப்படும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து யாராவது வந்து நம்ம அவங்களுடைய பர்சனல் சூழ்நிலைக்கு இல்லாட்டி எக்லீஷா பிரச்சனைக்கு நம்ம கிட்ட ஆலோசனை கேட்கறாங்க, ஆனா நம்ம கிட்ட அனுபவம் பத்தல, நம்ம என்ன செய்யற? இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை சகோதரிகள் அவங்க சத்தியத்தோடு இருக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க எவ்வளவு தூரம் அவங்க செயல்படுறாங்க? இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. இது வந்து தாழ்மை
ரொம்ப அருமை. அப்ப தேவன் நம்ம எல்லாருக்கும் நம்ம இருக்கக்கூடிய எல்லா சூழலையும் ஒரு வரம்பு லிமிட் பண்ணி எடுக்கிறாங்க, அதுக்குள்ள நாம இருக்கணும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாங்க. அது புரிஞ்சிட்டு நம்ம இருக்கிறதே தாழ்மை. பிரதர் ரசல் அவங்க கூட கமெண்ட்ரியில நீங்க சொன்ன வார்த்தை தான் அழகா சொல்லி இருக்கிறாரு, த கண்டிஷன் ஆஃப் மைண்ட் இன் விச் வி குட் பி டாட் ஆஃப் ஹிம். அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்றாரு, அதாவது இது ஒரு மனநிலை தான். அந்த மனநிலை என்னன்னா அந்த மனநிலையில இருந்துட்டு எப்போது தேவன் மூலம் பயிற்றுவிக்க கூடியவங்களா நம்மளை காத்துக்கணும். மேபி கண்டிப்பா அது லிமிட்குள்ள இருந்தா தான் நம்ம தேவன் வச்ச நிலைமை புரிஞ்சு இருந்தா தான் நம்ம அதை கற்றுக்கொள்ள முடியும். பாலிபதர் நீங்க
ரீப்ரின் 5310 இங்கிலீஷ்ல பிரதர் எழுதிருக்கிறாரு, வாக்கிங் ஹம்லி மீன்ஸ் தட் கண்டிஷன் ஆஃப் மைண்ட் விச் வி கேன் பி தாட் ஆஃப் காட் இஸ் ஹியூமிலிட்டி. அப்படின்னா நாம் மனத்தாழ்மை உள்ளவராக இருந்தால்தான் தேவனால் போதிக்கப்படுவோம்.
கரெக்ட்.
இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பிரதர் எழுதிருக்கிறார்னா எப்படி வி ஹாவ் டு 5309 வாக்கிங் ஹம்லி இஸ் டு ரியலைஸ் அவர் ஓன் இன்சிக்னிபிகன்ஸ்.
நம்முடைய குறைவான நிலையை நம்ம புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சு நடக்கிறது தாழ்மை சொல்லலாம்.
எல்லா சகோதரரையும் விட நான் சிறியவன் என்ற எண்ணம்
இருக்கணும்.
இருக்கணும்,
அப்படி இருப்பது தாழ்மை.
நம் மதிலில் எப்போதும் இருக்கணும் அப்போதான் தாழ்மை வரும். ஆனா இது பிரதர் எழுதிருக்காரு, இது ஃபர்ஸ்ட் ரெண்டு குணம் வந்தாக்கா மூணாவது குணம் எப்ப நம்ம தாழ்மை காமிக்கிறோம்னா அதுல ஒரு சின்ன டேஞ்சர் இருக்கு, பிரைட் நம்ம உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. So we have to be very careful.
Reprint
number 4821.
இந்த பாயிண்ட் ரிபீட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் சொல்லுங்க. இப்ப சொன்ன பாயிண்ட் ரிபீட்.
பிரதர் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட்ஸ் ஈஸியா நம்ம பண்ணலாம்.
இது முதல் ரெண்டு பாயிண்ட்,
வாக்கிங் ஜஸ்ட்லி,
டூயிங் ஜஸ்ட்லி,
டூயிங் ஜஸ்ட்லி,
நியாயம் செய்து இரக்கம்
செய்கிறது, அது ஈஸியா பண்ணலாம். ஆனா வாக்கிங் ஹம்லி நம்ம தாழ்மையா போகணும்னா நடக்கணும்னா அது கொஞ்சம் நம்ம ஜாகிரதையா இருக்கணும். எதுக்குன்னா தேர் இஸ் எ சான்சஸ் ஆஃப் பிரைட். பிரைட்னா பெருமை உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி எழுதியிருக்கிறாருன்னா ரீப்ரின் 4821, தோஸ் மோஸ்ட் ஏபிள் அண்ட் வில்லிங் டு ஃபுல்ஃபில் த ஃபர்ஸ்ட் டூ கண்டிஷன்ஸ் of doing justly and loving mercy are apt. Apt na tamil eppadi solrana
avangalukku
vaipu irukku are apt to be possessed of a spirit of pride.
அதாவது இந்த முதல் ரெண்டு தேவன் எதிர்பார்க்கிற விஷயங்களை நல்லா செய்யறவங்களுக்கு கண்டிப்பா பெருமை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு.
வாய்ப்பு இருக்கு.
இப்ப கண்டிப்பா அவங்க என்னதான்
இருக்கணும்? A feeling of superiority to the fellows. அப்போ நாம் மற்றவர்கள் மேல நான் இருக்கிறேன்னா ரொம்ப மேல இருக்கிறேன்,
ஏன்னா நான் நீதி செய்யறேன்,
நான் நீதி செய்யறேன்,
நான் இரக்கம் சிநேகிக்கிறேன்,
இரக்கம் சிநேகிக்கிறேன்.
சோ அப்போ பெருமை அவங்களுக்குள்ள வந்துடுவதற்கு
வாய்ப்பு இருக்குது. You have to be very careful. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
சோ இந்த சமயத்துல நாம இரக்கம் தாழ்மை பத்தி சிந்திக்கிறது ரொம்ப நல்லது.
சோ அதுக்கு அவர் என்ன அட்வைஸ் கொடுக்கறாருன்னா ரீப்ரிண்ட் 5407, வாக் ஹம்லி டு த பெஸ்ட் ஆஃப் அவர் அபிலிட்டி இன் த ஃபுட்ஸ்டெப்ஸ் ஆஃப் லார்ட் ஜீசஸ், சச் வில் எக்ஸ்பீரியன்ஸ் காம் confidence and security amid storms. இது எப்படின்னா நாம் தாழ்மையாய் நடந்து கொண்டால் எந்த விதமான கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் தேவன் சந்தோஷம் சமாதானம் நமக்குள் இருக்கும்.
தேங்க்யூ பிரதர். தாழ்மையா இருக்கும் போது மாத்திரமே இதெல்லாம் நமக்கு இருக்கும். நம்முடைய நிலையை உணர்ந்து நம்ம ரொம்ப சிறியவங்க, நம்மளை பார்க்கலாம் சகோதரர்கள் சகோதரிகள் பெரியவங்க, மற்ற இரண்டு காரியங்களை செய்வதற்கு தேவன் வாய்ப்பே தந்தாலும் நம்ம சிறியவங்க தான். ஸோ தாழ்மை போதும் இருக்கணும். தேங்க்யூ சதீஷ் பிரதர், உங்களுடைய கருத்து தாழ்மையாக நடப்பது குறித்து.
ஸோ தாழ்மையாக நடக்கிற விஷயம், ஸோ இங்க கூட நம்ம பார்க்கிறோம். இப்போ பிரதர் ஒரு சில விஷயம் சொன்னாங்க, சகோதரர் அந்த ஒரு தாழ்மையாக நடக்கிற அந்த ஒரு சூழல் நம்ம பேசினாங்க. ஸோ இந்த தாழ்மை எந்த ஒரு இதில் நம்ம பார்த்துட்டாலும் கூட நம்ம ஒரு விஷயம் மறந்துட கூடாது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாம் அனைவரும் கிறிஸ்துவின் பள்ளியில் வந்து மாணவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த மாணவர்களாக இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு வந்து தேவன் வந்து அவருடைய குவாலிட்டிஸ் என்ன பண்றாருன்னா டிசைன் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப இந்த டிசைன் போகும்போது தாழ்மையா நடக்கக்கூடிய சூழல் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எப்ப ஏற்படுத்தி கொடுக்கிறார் அந்த தாழ்மையாக நடக்கக்கூடிய அந்த சூழல் அப்படின்னு பார்க்கும்போது, உதாரணத்துக்கு நமக்கு கணம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன ஒரு அவமானம் கூட ஏற்படலாம். ஸோ அந்த ஒரு அவமானம் ஏற்படும் போது இதை எப்படி நம்ம அக்செப்ட் பண்றோம்? அதை ஒருவேளை வந்து நமக்கு உள்ளுக்குள்ள ப்ரைட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஒரு விஷயத்தை குறிச்சு போராடிட்டு இருக்கோம். அந்த 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 ஒரு சம்பவத்தை நினைச்சு என்னன்னா போராடும், சண்டை போடுவாங்க. அதுல தாழ்மை இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் அக்செப்ட். அப்போ அந்த சூழல் வந்து யார் யாரெல்லாம் அக்செப்ட் பண்றாங்க, ஒவ்வொரு சூழலுமே வந்து அப்பா தான் வந்து நம்மளை வந்து டிசைன் செய்யறாரு. அப்போ அப்படி அக்செப்ட் பண்றதே வந்து அது ஒரு தாழ்மைக்குரிய விஷயம் தான்.
எது நடந்துட்டாலும் எது நடந்துச்சிருக்கிறாங்க, அவர் ஏற்படுத்தி இருக்கிறாங்க, நமக்கு நன்மை இருக்கும் என்று சொல்லி அதன் மத்தியில பணிந்திருப்பதே தாழ்மை.
அதுவே ஒரு தாழ்மை.
மாறாக உரிமைக்காக போராடிட்டோம்,
போராடி
நம்மளை நிரூபிக்கிறதுக்காக போராடிட்டோம்.
கண்டிப்பா நான் வந்து நல்லவங்க, எனக்கு பாருங்க இப்படி இருக்கு, நம்ம அந்த பிரதர் எனக்கு சர்டிபிகேட்
இப்படி எல்லாம் சிந்திக்காம இது தேவன் அனுமதிச்சிருக்கிறார், நான் ஒப்பு கொடுக்கிறேன்.
சோ அந்த ஒரு சூழல் நம்ம பார்க்கும் போது இந்த இடத்துல கூட வந்து என்னைக்குமே வந்து இங்க ரெண்டு குணலட்சணம் இருக்கிறது. என்னன்னா, ஒன்னு பழைய மனுஷனும் இருக்கிறாங்க, இங்க புது சிருஷ்டியும் வளர்ந்துட்டு இருக்கங்காட்டி என்னைக்குமே வந்து அந்த டூயல் நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு வந்து மாயமான தாழ்மை, இன்னொன்னு வந்து நிஜமான தாழ்மை. சோ மாயமான தாழ்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஒரு கணத்துக்கு
ஒரு புது பாயிண்ட் ஆரம்பிக்கிறீங்க, ரொம்ப நல்லது அது. ஏன்னா மாயமான தாழ்மை உண்மை தாழ்மை சுருக்கமா சொல்லுங்க.
சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு கனமுள்ள சகோதரன் பார்க்கும்போது உடனே ரெண்டு கையை நம்ம கூப்பிட்டு முகமெல்லாம் ரொம்ப பாவனையாக வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட ரொம்ப பவ்யமாக பேசுறது, இது தாழ்மை எப்படி எடுத்துக்க முடியும்? பட் இது வந்து என்னன்னா, இது அவங்க வே ஆஃப் அப்ரோச் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, பட் அது வந்து தாழ்மை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது. பட் தாழ்மை அப்படிங்கறது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ப்ராப்ளம் வருது நமக்கு பர்சனலா ஒருத்தங்க கொடுக்கறாங்க, அதை கொடுக்கும்போது பி குவாய்ட் வாங்கிக்கோங்க. பட் அதை பத்தி நம்ம வந்து விமர்சனம் செய்யவோ அல்லது வந்து நாலு பேர் முன்னாடி நமக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசுறது, பட் அதற்குள் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மறைந்திருக்கிறது மீட்டுமையாங்க. பட் அது வெளியே தெரியாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே வந்து பிரதர்ஸ் வந்து அந்த எக்லிஷாக்குள்ள வரும்போது அவர்கள் தனிப்பட்ட லேபிள்ல தெரியறதில்ல. அவங்க என்ன லேபிள்ல தெரியறாங்க அப்படின்னா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆவிக்குரிய சகோதரன் சகோதரிகள். இந்த லேபிள் இருக்குங்காட்டி அவங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய அந்த மேட்டுமே தெரியாது.
தாழ்மையாக நடப்பதில் ஜாக்கிரதையா இருக்கணும், மாயமான தாழ்மையா இருந்திருக்கும்.
ஏன் அப்படின்னு பார்க்கும்போது மனுஷன் வேணா முகத்தை பார்க்கலாம். இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு பிரதர்ஸ்னுடைய ஃபேஸ் வேல்யூ பார்க்கலாம், அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் பார்க்கலாம். பட் தேவன் பார்க்கும்போது அவர் பிடிக்கிறார், அவர் இருதயத்தின் நாடி பிடிக்கிறார், இருதயத்தை பார்க்கிறார்.
இந்த மூன்று விஷயமே தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார்.
கண்டிப்பா
தேவன் தான் எதிர்பார்க்கிறாங்க. பிரதர் குர்சினோ, அவங்க
இந்த க்வெஸ்சன் நல்லா கொண்டு வந்த நம்மளுக்கு, மாயமான தாழ்மை நிஜமான தாழ்மை.
என்ன நீங்க எக்ஸாம்பிள் கொடுங்க.
இல்ல, மாயமான தாழ்மை சரீர சம்பந்தப்பட்ட விஷயம், சரீர பாடி லாங்குவேஜ்ல காட்டுறது
குறுகிடும்.
ஆனா நிச்சயமான தாழ்மை சிந்தை சம்பந்தப்பட்ட விஷயம்.
நல்லா.
சோ இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாழ்மை என்ன கண்டுபிடிக்கணும். நிறைய சகோதர சகோதரிகள் வெளியே தான் பாக்குறாங்க, தாழ்மையுடைய அர்த்தம் இன்னும் புரியல. நல்லா கிரியை காமிச்சு யாருடைய வீட்டுக்குள்ள வந்து தரையில உக்காந்தானா, ஐயோ அவர் மாதிரி தாழ்மையான ஆளே இல்ல. சேர் இருக்கும் போது இல்ல இல்ல நான் தரையில உக்கார பிரதர், பிரதர் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா இது தாழ்மையான பிரதரு. ஆனா தாழ்மை சரீர கிரியையில இல்ல, தாழ்மை சிந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், கண்டிஷன் ஆஃப் மைண்ட், அது பெரிய வித்தியாசம்.
இது நம்ம மைண்ட்ல வைக்கணும்.
எஸ்,
சோ இது ஒரு மனநிலை, மனதினுடைய நிலை.
அதாவது அந்த ஆன்சர்ஸ், அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிட்ட யாரோ சத்யா சம்பந்தப்பட்ட கேள்வி கேக்குறாங்க,
கரெக்ட்.
அப்புறம் நம்ம கிட்ட ஆக்சுவலி அறிவு இல்ல, அப்ப என்ன செய்யறோம்? நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறோமா, நம்ம கிட்ட லிமிட்ஸ் இருக்கு.
இது நான் நினைக்கிறேன் பிரதர் ரசில் அவர்கள் ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள், ஏன்னா அவர்கிட்ட நிறைய கேள்விகள் அப்படி கேட்கும் போது அவர் சொல்லுவார் நமக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏழாம் தூதன் அவரிடத்துல ஒரு கேள்வி, ஆனா நல்ல ஒரு உதாரணம். சரி, உங்ககிட்ட நெக்ஸ்ட் இதே ஒரு ரிலேட்டட் க்வெஸ்சன், அது ஏன் தாழ்மையா நடங்க, ஏன் தாழ்மையா உட்காருங்க, தாழ்மையா நில்லுங்க தேவன் சொல்லல.
நீ நினைக்கிற நீ கடைசியில் நீங்க ஒரு நல்ல விளக்கம் கொடுப்பீங்க ஒரு சகோதரோட. ஏன்னா நம்ம இந்த நிக்கிற இந்த நடுக்கிறது பைபிள்ல, அதே சமயத்தில் ஓடுறது, அதே சமயத்தில் உட்காருது. இந்த வார்த்தைகள்
நம்ம ஸ்பெஷல்
புரிஞ்சிருக்கிறோம்னா, நடுக்கிறது குறிக்குது வாழ்றது,
வாழ்க்கை
வாழ்க்கை. எனக்கு நம்மளுடைய எப்படி நம்ம நடக்கும்போது ஒவ்வொரு படி எடுக்கிறோம், நம்ம வாழும் போது ஒவ்வொரு நாளா வாழ்றோம். சோ அது நடுக்கிறது. ஆனா ஓடுறது என்ன குறிக்குதுன்னா, நம்ம ஏதோ ஒரு வாழ்வுல ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு ரொம்ப எச்சரிப்பாக ஓடு வாழ வேண்டிய இருக்குது, அது ஓடுது குறிக்குது. எக்ஸாம்பிள் நம்முடைய ஓட்டத்தை, இது ரொம்ப ஆபத்துல இருக்குது, ஜீவன் இல்லாட்டி மரணம்,
எமர்ஜென்சி
எமர்ஜென்சி. சோ அது வந்து ஓடுது. உட்கார்றது குறிக்குது காற்று கொள்ற நிலை. ஆனா இங்கே வந்து நம்ம சொல்றோம், நம்ம தாழ்மையில நடக்கணும்னா அது குறிக்குது நம்முடைய வாழற நாட்கள்ல இந்த மாதிரி மன நிலையில நம்ம வாழ்றது கத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இப்படி இந்த மனநிலையிலேயே வாழணும்,
வாழ்றது கத்துக்கணும்.
க்வெஸ்சன் பிரதர் எழுதியிருக்கிறாரு, ஹூ கேன் ஸ்டாண்ட் ஃபைனலி, ஹூ கேன் ஸ்டாண்ட், யார் நிக்க முடியும். வால்யூம் டி ஏபிசிடி பேஜ் 65 எபிசியர் 6:13 படிங்க. க்வெஸ்சன் இருக்குது, கடைசியில் யார் நிலை நிற்பார் படிங்க.
13 ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
பிரதர் எழுதியிருக்கிறாரு, கடைசியில் யார் நிலை நிற்பார், அதுக்கு ஆன்சர் கொடுத்திருக்கிறாரு, மிகவும் யார் மிகுந்த தாழ்மை குணம் உள்ளவர் தான் கடைசியில் நிலை நிற்பார்.
யார் தான் இந்த அழைப்புல நிற்க முடியும், மிகுந்த தாழ்மை
மிகவும் தாழ்மை குணம் உள்ளவர் கடைசி நிலை நிற்பார்கள்.
தேங்க்யூ. ஆனா இந்த வாக்கிங்க்கு நீங்க எதுவும் கருத்து கொடுக்கறீங்களா? வாக்கிங் ஹம்பிளி, வை இட் இஸ் நாட் சிட் ஆர் ஸ்டாண்ட் ஹம்பிளி, நீங்க சொல்லலாம். வாக்கிங் பிரதர் அழகா சொன்னாரா, அது குறிக்குது நம்முடைய வாழ்க்கை,
வாழ்க்கை
அந்த மனநிலையிலேயே வாழணும் அப்படிங்கறது. நீங்க உங்க கருத்து எதுவும் வாக்கிங் ஏன் அப்படி சொல்றாரு?
வாக்கிங்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2-3 பாயிண்ட்ஸ் பிரதர் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒன் இஸ் சிட்டிங், ஒன் இஸ் வாக்கிங். தாழ்மை 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 ரொம்ப முக்கியமானது. தாழ்மை குணம் இல்லைன்னா நம்ம கிட்ட
தேங்க்யூ
எதுவும் இல்ல.
தேங்க்யூ சதீஷ் பிரதர், எதுவும் இல்ல. ஓகே, ஆனா நான் ஒரு டிஸ்கோர்ஸ் கேட்டதுல ஒரு நல்ல பாயிண்ட் சகோதரர் பகிர்ந்தார், எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அதாவது வாக்கிங் சொல்லும், அதாவது இந்த வசனமே நம்ம பாக்குறோம் பைபிள்ல, அவர்கள் பாவம் செஞ்சிருக்கிறாங்க, ஏன் எப்படி செய்றீங்க அப்படி கேட்கும் போது அவங்க ஒன்று சொல்றாங்க, அப்ப தேவன் சொல்ற இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம், நீதி செய்யுங்க, இரக்கம் சிநேகிச்சுட்டு தாழ்மையா நடங்க. ஸோ அப்போ அந்த நடக்கிறது என்னன்னா, ஒருவேளை நம்ம எல்லாம் பாவிகள், அந்த பாவ நிலையில இருக்கிறோம். சில சமயங்கள்ல நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் கூட அந்த மாதிரி பின்வாங்குதல் சோர்வுகள் எல்லாமே நடக்குது. ஆனா தேவன் இடத்துல இரக்கம் பெற்றுக்கொண்டு நீங்க என்ன பண்ணிடுங்க, உங்களுடைய வாழ்க்கையில அவரோடு நீங்க சேர்ந்து கிரியை செய்வதை தொடர்ந்து செய்யுங்க. அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல நீங்க என்ன பண்ணிடாதீங்க, நான் அவ்வளவுதான், நான் பாவி, இப்படிப்பட்ட பாவம் செஞ்சிட்டேன், இப்படிப்பட்ட துரோகம் செஞ்சிட்டேன், இனி என்னால கிரியை செய்ய முடியாது, நான் இந்த ஊழியை செய்ய மாட்டேன், அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்த மாட்டேன். ஸோ நீங்களா நின்றுடாது, நீங்களா உக்காந்துடாது. நீங்க பாவிதான், ஆனா தேவன் இரக்கம் செய்திருக்கிறார் நீங்க உணர்ந்திருக்கிறதுனால. ஸோ இப்ப என்ன பண்ணுங்க, ரொம்ப தாழ்மையில போய் செய்யுங்க. பாவிங்கிறத உணர்ந்துட்டு கிருபை பெற்றுட்டு உங்களுடைய அந்த தாழ்மை நிலையில காத்துக்கொண்டு, பட் கண்டினியூ ஒர்க்கிங். அப்படின்னா தேவன் கொடுக்கிற வாய்ப்புகள், அவர் கொடுக்கக்கூடிய பொறுப்புகள் சந்தோஷமா எடுங்க, ஆக்ஷன்ஸ் பண்ணுங்க.
இங்கிலீஷ்ல கோ ஆன், தமிழ்ல
நடங்க.
இதுல ஒரு பாயிண்ட் கூட இருக்கு, வாக் ஹம்லி இன் யுவர் தாட்ஸ், இன் யுவர் வேர்ட்ஸ், இன் யுவர் ஆக்ஷன்.
அது கூட உங்கள் சிந்தை வார்த்தை மற்றும் கிரியைகள். பிரதர், லாஸ்ட் ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. Lest we should not be accounted worthy of the great prize. Reprints la alaga solrar ena meaning neenga solreenga
in the
you walk humbly lest we should not be accounted worthy of the great prize.
Unmai nijamana thaalmele namba eppo nadukra aarambikrom na devan eppa namba paakrom nammude manakannla appo tha namba nadukra aarambikrom. இந்த நிஜமான தாழ்மை வளரணும், கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கணும்னா நம்ம அதே கண்ணில் தேவன் பார்த்துனே இருக்கணும். அவர் விரிவா பார்த்துன்னு இருக்கும்போது அவருடைய இருக்கிற சாயல் கர்த்தர் இயேசுக்குள்ள பார்க்கும்போது அப்போ தான் நம்ம வளர முடியும் அந்த பரிசு பெற்றுக்கொள்றதுக்கு.
தாழ்மைங்கிற மனநிலையிலேயே தொடர்ந்து மரணம்,
ஏன்னா நம்ம உண்மையான தேவன் இயேசு பார்த்தா நம்ம ஒன்றும் இல்லை, அவருடைய கிருபையில தான் நடக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை இல்லாமல் நீ ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் சொல்றார், அவர் இல்லாமல் நான் ஒன்றும், இயேசு கிறிஸ்து சொல்றார், அவர் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. சோ அந்த விஷயம் பார்க்கும்போது ஒரு உண்மையான நல்ல இருதயம் அந்த அந்த தாழ்மை கடைபிடிக்கும்.
ஓகே பிரதர், தேங்க் யூ. அப்போ நம்ம 4வது கேள்வி முடிக்கிறோம், ஃபைனல் க்வெஸ்சனுக்கு நாம வரோம்.
ஜான்,
இது ரொம்ப ஜான் பிரதர், நீங்க சுருக்கமா எது சொல்றீங்களா? இல்ல இல்ல, பாஸ் பரவாயில்ல, வாசிங்க சகோதரர், நீங்க சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க.
தாழ்மைக்குரிய ஒரு வசனம் நம்ம படிக்கலாம், 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம்.
அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள்.
அப்ப இங்க நம்ம பார்க்கிற ஒரு இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து. சோ கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை என்ன பண்ணுங்கன்னா,
வித்தியாசம் இல்லாம
கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா பொதுவாவே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது, நம்ம சொல்றது மத்தவங்க கேட்கணும்னு தான் புத்தி இருக்கு. ஆனா மத்தவங்க சொல்றது நம்ம கேட்கணுங்கிற ஒரு புத்தி வந்து ரொம்பவே அது கம்மியா தான் இருக்கு. பட் வசனத்தின்படி பார்க்கும்போது இப்படித்தான் நம்ம மனத்தாழ்மையை வந்து அணிந்து கொள்ள முடியும் அப்படிங்கறது வந்து இந்த ஒரு வசனம் தெளிவாக நமக்கு எடுத்து வைக்கிறது.
தாழ்மையை நம்ம மற்ற இன்னொருவர் யாரா இருந்தாலும் அவர்கிட்ட நாம கண்டிப்பா நல்லது.
ஒருவேளை அவர் தவறாக இருந்துட்டா கூட நம்ம தன்மையை எடுத்து சொல்லலாம்.
தேங்க்யூ. ஓகே பிரதர், ஃபைனல் க்வெஸ்சன், ரொம்ப சின்ன க்வெஸ்சன் தான் இது. சோ வசனத்துல நம்ம பார்க்கிறோம் தேவன் இந்த 3 விஷயங்கள் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆனா அதை அவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லும் போது ஒரு ஆர்டர்ல அதை சொல்லியிருக்கிறார். நான் முதல்ல வந்து நீதி செய்வதை தான் எதிர்பார்க்கிறேன், ரெண்டாவது நீங்க இரக்கத்தை சிநேகிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன், மூன்றாவது நீங்க தாழ்மையா நடக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இப்ப வசனத்துல தேவன் ஒரு ஆர்டர் கொடுத்தா அதுக்கு ஒரு விசேஷமான முக்கியத்துவம் கண்டிப்பா ஏதாவது மறைஞ்சிருக்கணும். அது மாதிரி முக்கியத்துவம் இந்த வசனத்துல இருக்க வாய்ப்பு இருக்கா? இருந்தா நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். சதீஷ் பிரதர், நீங்க நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? தேவன் இந்த ஆர்டர்ல கேட்டிருக்கிறார், அதாவது அவர் என்ன கேட்கலன்னா, நீங்க முதல்ல தாழ்மையா இருந்துட்டு நீதி செஞ்சு இறக்கம் சிநேகிங்க கேட்கல, இல்லாட்டி முதல்ல இறக்கத்தை சிநேகிச்சுட்டு அப்புறம் தாழ்மையா நடந்துட்டு அப்புறம் நீதி சொல்லுங்க கேட்கல. அவர் எப்படிதான் கேட்டுட்டாருன்னா, முதல்ல நீதி செய்யுங்க, அப்புறம் நெக்ஸ்ட் இறக்கம் சிநேகிங்க, அப்புறம் தாழ்மையா நடக்கும். இந்த ஆர்டருக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? சுருக்கமா சொல்ல
கண்டிப்பாங்க பிரதர் ஒரு ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல் எழுதினாரு, பட் நம்பர் நான் அப்புறம் சொல்றேன். என்ன எழுதினார் அப்படின்னா, இங்கிலீஷ் கேஜேவில நம்ம இதே வசனம் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, காட் ஹேட் ஷூட் காட்டியிருக்கிறார், அறிவித்திருக்கிறார் அப்படிங்கறத விட அதை காட்டியிருக்கிறார். அப்ப எப்படி காட்டியிருக்கிறார் அது? ஃபர்ஸ்ட் நீதி, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது இரக்கம், மூன்றாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது அது மனத்தாழ்மை.
வெளிப்படுத்தாம வந்து நமக்கு வசனங்கள் வெளியே வரதில்ல. சோ அத என்ன பண்ணிருக்கணும், அவர் வந்து அதை பண்ணி காட்டியிருக்கணும். அப்போ அவர் எப்படி செஞ்சிட்டார் அப்படின்னு பாக்கும்போது அந்த நீதி எனக்குமே, ஏன்னா ஃபாதர் ஆஃப் லா, அவருக்கு நீதி பத்தி நன்றாக தெரியும். ஆனா ஏன் இந்த ஆர்டர் கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்கணும் அப்படின்னு பாக்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒரு புது சிருஷ்டி, எது நீதி.
ஆனா இதுவரைக்கும் நீங்க என்ன சொல்லிருக்கிறீங்கன்னா, முதல்ல தேவனே இதை இப்படித்தான் செஞ்சிருக்கிறாரு இருக்கீங்க. அப்போ
என்ன அப்படின்னு பாக்கும்போது, இது ஒரு புது சிருஷ்டி, ஃபர்ஸ்ட் நீதி எது அநீதி எதுன்னு கத்துக்கணும். அப்போ இது கத்துக்கிட்டாதான் செகண்ட் ஃபேஸ் எங்க போக முடியும் அப்படின்னு பாக்கும்போது, ஒருத்தங்க மேல நமக்கு இறக்கமே வரும்,
நீதியான இறக்கம்.
இல்லைன்னா இறக்கம் எப்படி நம்ம காட்ட முடியும்? அது அப்படியே இறக்கம் காட்டினாலும் நம்ம அது ஒரு வழிபோக்கன் செய்யக்கூடிய இறக்கமா தான் இருக்குமே தவிர, அது ஒரு சகோதரர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இறக்கமாக இருக்காது. அதையும் தாண்டி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தாழ்மையாக நடத்தல். சோ இந்த மூணு விஷயம் நம்ம பார்க்கும்போது, இது பிதாவாகிய தேவன், அதற்கப்புறம் நம்ம பார்க்கும்போது, ஏன்னா வசனம் சொல்லுது பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவர் மடியில் இருக்கக்கூடிய குமாரனே அதை என்ன பண்ணிட்டாருன்னா வெளிப்படுத்திட்டார். அப்ப வெளிப்படுத்தின விதம் எப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் அவர் அந்த நீதிக்குட்பட்டு அவர் வந்தது நமக்கு நன்றாக தெரியும். சோ அதை குறித்து நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம். அதற்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் அங்க அவர் இரக்கம் காண்பிச்சிட்டார். சொந்த இரக்கம் யார் யாருக்கெல்லாம் காண்பிச்சிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, ஈவன் ஃபைனல் அந்த கால் கழுவுற இடத்துல கூட அந்த இரக்கம் அங்க இருந்தது நம்ம பார்க்கிறோம். பேதுரு மேல இரக்கம் இருந்தது நம்ம பார்க்கிறோம். சோ அவர் துப்புனவங்க எப்படி நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம். அதற்கப்புறம் நம்ம பார்க்கும்போது அவர் மனத்தாழ்மையா நடந்துட்டாருன்னா அதுக்கு அவருடைய லைஃபே ஒரு அருமையான சாட்சியாக இருக்கு. சோ இது கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய லைஃப்ல வந்து அதை செஞ்சு காட்டியிருக்கிறார். சோ இங்க நம்ம பார்க்கும்போது, ஏன் இந்த ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு புது சிருஷ்டி கூட இந்த ஒரு வழியில தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அவருங்க டிராவல் பண்ணும். இதெல்லாம் தாண்டிதான் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சாக்ரிஃபைஸ். அப்போ இந்த விஷயத்துல முதல்ல கற்றுக்கொள்ளணும். அப்போ நம்ம தேவ வசனங்கள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது நமக்கு நன்றாக தெரியும், நீதியை படிப்பிக்குதலுக்கும், டு ஸ்டடி த ஜஸ்டிஸ், ரைட்டியஸ்னஸ். அது கற்று முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த குணலட்சணத்திற்குரிய அந்த மாற்றம் நமக்குள்ளார வரும் அப்படிங்கறதுல வந்து எந்த ஒரு சந்தேகம் இல்லை.
தேங்க் யூ. அப்படின்னா முதல்ல நீதி நாம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அப்பதான் நீதியா அன்பு செலுத்த முடியும், நீதியா இறக்கம் செய்ய முடியும். ஒருவேளை நீதி கற்றுக்கொள்ளாம நம்ம அன்போ இறக்கமோ செஞ்சா அது நீதியின்படியான அன்பா இருக்காது. சோ அதனால நீதிக்கு முதன்மை ஸ்தானம் தேவன் அங்க கொடுத்துருக்காங்க. ஆனா கடைசியில எல்லாவற்றையும் தாழ்மை தாங்கணும்.
மனுஷனை வந்து அது ஹெப்ரியர்ல பார்த்தா ஆதாம், அதோடைய மீனிங் வந்து விழுந்து போன மனுஷன் கூட வருது. சோ எனக்கு இதுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி கேள்வி நீங்க கேட்கும் போது நம்ம சிந்திக்கும் போது இது என்ன தோணுதுன்னா, விழுந்து போன மனுஷன் உடைய நிலை ரட்சிக்கிறதுக்கு தேவன் இந்த 3 steps வச்சுக்கிறார்.
விழுந்து போன நிலையில இருந்து மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா இந்த 3 steps.
ஏன்னாக்கா விழிப்புல
விழுந்த நிலையில
3 steps நடந்துச்சு. பாவம்,
வீழ்ச்சியில
பாவம், அப்புறமா ரெண்டாவது வந்து சுயநலம், கடைசியில வந்து பெருமை மேட்டுமை. இன்னைக்கு உலகத்துடைய நிலை வந்து அந்த பெருமை மேட்டுமையில இருக்குது. சாத்தான் கூட உச்சக்கட்டம் வந்து பெருமை மேட்டு, நான் உன்னதமானவருக்கு ஒப்பாகவேன். சோ பாவம், சுயநலம், மேட்டுமை. இப்ப இது எப்படி திருத்தணும்னா, பாவம் எடுக்கிறதுக்கு நீதி சொல்லணும். சோ நீதி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த பாவம் வழியில இருந்து விட்டுட்டு இப்போ அது வந்து நீதியின் வழியில நடக்கும். இது வந்து முதல் யோவான் 3:4 சொல்லுங்க,
வாசிக்கிறீங்களா கொஞ்சம்?
முதல் யோவான் 3:4.
பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான்.
தேவனுடைய நியாயப்பிரமாணம் எப்ப நம்ம அது பாக்குறோம், கேட்கிறோம், கீழ்படுறோம், அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம பாவம் விட்டுறோம். அப்ப நெக்ஸ்ட் வந்து சுயநலத்தை வந்து நம்ம எப்போ விட்டுறோம், அப்பதான் வந்து தேவன் ஆவி நம்மளுக்குள்ள உள்ள நிறையும். தேவனுடைய ஆவி வந்து அன்புள்ள ஆவி, அன்பு உள்ள ஆவியில தான் இரக்கம் வெளிப்படும்.
அப்புறமா மூணாவது நம்ம என்ன பார்க்கணும், இப்படியே தேவனுடைய ஆவியில வளர வளர தேவனுடைய பிரமாணங்களை கீழ்படி கீழ்படிட்டு இருந்தனா நம்மளுக்கு தெளிந்த புத்தியின் ஆவி வரும். அந்த தெளிந்த புத்தி ஆவி பிரகாரம் நம்மளுடைய நிலை என்ன, நம்ம எவ்வளவுதான் நம்மளுடைய இருக்கிற சுயத்துக்கு தன்னைக்கு நம்ம எவ்வளவு யோசிக்கலாம், இதெல்லாம் புரிஞ்சு நிஜமான தாழ்மை வரும் தான் நம்ம பார்க்கணும். சோ ஒருவேளை இந்த இந்த வீழ்ந்து போன நிலை நீக்கிறதுக்கு இந்த 3 ஸ்டெப்ஸ், அதாவது பாவம், சுயநலம், மேட்டுமை.
இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப யூஸ்ஃபுல். தேங்க் யூ பிரதர். பிரதர் நீங்க அங்க பாயிண்ட் எதுவும்?
சரி, லாஸ்ட்ல கடைசி பிரதர் ரீப்ரிண்ட் மூலமா என்ன எழுதிக்கிறாருன்னா, திஸ் ஆர்டர் இஸ் வெரி ஆப்ட். இந்த ஆர்டர் எப்படி இருக்குன்னா சரியான இருக்குது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ், அப்புறமா இரக்கம், அற்புதமா தாழ்மை. எப்படி அவர் பிரதர் எழுதிக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆதாம் வாஸ் சென்ட் அவுட் பிகாஸ் ஆஃப் சின். அதிகமான இரக்கம் அவருடைய குமாரன் அனுப்பினார். மூணாவது பாயிண்ட் என்ன எழுதிருக்கிறாருன்னா, தென் ஹம்லி அவர் லார்ட் ஜீசஸ் சரண்டர்ட் ஹிம்செல்ஃப் டு த லா. அப்போ என்ன பண்ணாரு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ரொம்ப தாழ்மையா அவர் என்ன பண்ணார்னா, இந்த லாக்கு நியாயப்பிரமாணத்துக்கு என்ன பண்ணாரு, அவர் சரண்டர் பண்ணிட்டு அண்ட் சாக்ரிஃபைஸ் ஹிஸ் ஆல் வில்லிங்லி ஃபார் காட்ஸ் வில். அவர் என்ன பண்ணார்னா கம்ப்ளீட்டா சாக்ரிஃபைஸ் பண்ண பலி கொடுத்தாரு.
தேவன் வெளிப்பட்ட விதம் பார்த்தோம்னா அவருடைய குணலட்சணம் இப்படி தான்.
Beautiful brother elder. Then humbly our Lord Jesus surrendered himself to the law and sacrificed his all willingly for God's will. Our willingly akurtar. So for yar yar ku kurtar, willingly he sacrificed himself. First a brother elder kirar, God's will for the bride, then Israel, then for the world of mankind. So we also have to do this in the same characters. We have to do what God did first through Lord Jesus. Justice, mercy, humbly.
Brother Satish kuda adhe sonnar. Devan ipidi tha andha gunalakshanangal velipaduthitar. So adha nama velipaduthanum. Neenga adhu reference oda alaga solreenga.
And lastly, veetle avangal yaar yaar venona poittu January 15th manna kuda padikalam. Romba important a irukku. Idhu moonu alla edhila varudhuna anbula vandirudhu.
Ana enak idhila oru karthu enna உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன்னா, பிரதர் ரசில் அந்த கமெண்ட்ஸ்லயே அழகா சொல்லியிருந்தார். முதலாவது ரெக்யர்மெண்ட்டையும் ரெண்டாவது ரெக்யர்மெண்ட்டையும் யார் ஒருவர் செய்யறாரோ ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு ப்ரைடு வந்துடும், பெருமை அவரு வந்துடணும். இப்போ அவங்க அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க எது நினைக்க வேண்டியவங்களா இருக்கிறாங்கன்னா, அந்த மூன்றாவது விஷயம் அங்க தாழ்மை. சோ அப்போ முதல் ரெண்டு ரெக்யர்மெண்ட் செய்யறவங்க கிட்ட ஒரு டேஞ்சர் இருக்கு, தே மே ஃபால் இன் டு ப்ரைடு. பெருமையின் ஆவிக்குள்ள அவர்கள் விழுந்து போவதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. தேவன் அருமையா ஞாபகப்படுத்துறார், ஒருவேளை நீங்க நீதி செஞ்சிட்டாலும் இரக்கம் சிநேகிச்சிட்டாலும் ரொம்ப தாழ்மையா இருங்க, அது ரொம்ப முக்கியம். அது வேற எதுவும் அடிஷனல் தாட்ஸ் இருக்கா பதில்
இந்த
கேள்வி? வேற எதுவும் ஷேர் பண்றதுனா கூட நீங்க பண்ணுங்க. நம்ம
அந்த இரக்கம் விஷயத்துல நம்ம ஒரு பாயிண்ட் சஜஸ்ட் இது ஷேர் பண்ண விரும்புறோம். அந்த தாவீதோடு இருக்கிற ஒரு உதாரணம், தாவீது ஷிம்மை சந்தர்ப்பத்தில் அது வந்து ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்குது. 2 சாமுவேல் 16:5-10 எப்படி தாவீது வந்து பொதுவா பப்ளிக்கா அவருக்கு மேல கல்லடிச்சிட்டு இருந்தாங்க, அவமானப்படுத்திட்டு இருந்தாரு, சாபம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அது மத்தியில அவர் எப்படி அது அவங்க அங்க இரக்கமே சிநேகித்து இரக்கமே காமிச்சார் அந்த ஷிம்மைக்கு. இது நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த விஷயத்தை செய்வோம், ரொம்ப பெரிய மேட்டராக இருக்குது, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. எனக்கு வசனம் வேணும்னா வாசிக்கலாம், 2 சாமுவேல் 16:12 வாசிக்கலாம்.
ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன்
11:12
பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பெஞ்சமின் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூசிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிக்கட்டுவார் என்றான்.
இந்த வார்த்தைகள் வந்து நம்ம ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. தாவீத் வகுப்பார் நாம தான் இருக்கிறோம். தேவன் மேல நம்ம உறுதியா நம்புறோம். தேவன் கண்டிப்பா எல்லா காரியங்களும் நன்மைக்கு அவர் நடத்த முடியும். எவ்வளவு விசுவாசம் நம்ம வச்சுக்கிறோம் அது ரொம்ப முக்கியம்.
ஓகே, தேங்க்யூ. ஸோ இதோடு நம்ம டிஸ்கஷன் நம்ம நிறைவு செய்யலாம். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி.
ஒரு சின்ன வசனம், பவுல் சொன்ன வார்த்தைகள், தேவன் எவ்வளோ அருமையா இருக்கிறார் இந்த தீமைய நன்மத்தில, அது நம்ம வாசித்தா நல்லா இருக்கும். ரோமர் 11:32-36.
எல்லார் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். ஆ, தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.
பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் முழுவதுமாக இந்த வசனத்தை மையமா வைத்து நம்ம அநேக கருத்துக்கள் நாம் அங்க பார்த்தோம். ஆழமான கருத்துக்களை சகோதரர்கள் உங்கள் மத்தியில பாடங்களாக தந்திருந்தாலும், இந்த ஒரு சின்ன டிஸ்கஷன் மூலம் ஒரு சில பிராக்டிக்கலான ஆலோசனைகள் நமக்கு கிடைத்திருக்கும் என்று நாம நம்புறோம். உண்மையில் இந்த வசனம், அதுல நம்ம இடத்துல தேவன் கேட்கக்கூடிய அந்த மூன்று தன்மைகள் அல்லது குணலட்சணங்கள் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா நம்ம அவசியமானதாகவும் கூட நம்ம உணர்கிறோம். ஏன்னா இது கடைசி காலங்கள், கொடிய காலம் வரும் என்று வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 3:5 பொதுவாக இந்த உலகத்திலையும் கிறிஸ்தவ மண்டலத்திலையும் ஜனங்கள் தேவ பக்தி உள்ளவங்களா இல்லாம சுகபோகம் மற்றபடி பொறுமை இல்லாம சண்டைக்காரங்களா இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலம். அதே வேளையில சபை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்குள்ள வெளிப்படுத்தின விசேஷம் 3:16 ஒரு வெதுவெதுப்பு தன்மை கூட வந்து விடுவதற்கு வாய்ப்புகள் அங்க இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது இந்த சபைக்குள்ள கூட சில சமயங்கள அதே ஒரு வசனம் நமக்கு மற்ற 24:12 பாக்கிறோம், அக்கிரமோ மிகுதியாயிடும் அநேகருடைய அன்பு தணிஞ்சு போடும். சோ கடைசி நாட்கள், உலகத்தினுடைய நிலை, அதன் மத்தியில் இருக்கிற சபையினுடைய நிலை, சபைக்கு நேர்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலை, ப்ராஃபட்டிக்கா சொல்லிட்டார் தேவன், வெதுவெதுப்பு நிலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் இங்க அந்த ஒழுங்கின்மை வந்துச்சுன்னா அன்பு அதிகமான பேருக்கு தணிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. சோ இப்படிப்பட்ட எச்சரிப்புகள் பார்க்கும்போது, ஒருவேளை இந்த வசனம் அதை மையமா வச்சு ஏறெடுக்கப்பட்ட அந்த பிரயாசங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்னன்னா, கண்டிப்பா நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல இந்த மூன்று விஷயங்கள் மிக அடிப்படையா தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாங்க. இந்த மூன்று குணங்கள் நம்ம இடத்துல வேரூன்றி இருக்கும்போது அதற்கு மேல நாம ஏறெடுக்கக்கூடிய பிரயாசங்கள், முயற்சிகள், நாம தரக்கூடிய மற்ற ஆசீர்வாதங்கள் தேவன் பார்வையில அங்கீகரிப்பை பெற்றுக்கொள்ளும். உடன் சகோதர சகோதரிகளுக்கு ஆசீர்வாதமா அமையும். நம்மளுடைய அழைப்பு தெரிந்து கொள்ளதில் நாம நிறைவு செய்து கொள்ள முடியும். ரொம்ப விசேஷம், யோவான் 15:5 அந்த முதல் 8 கர்த்தர் வந்து திராட்சை செடி நாம கொடிகள், தோட்டக்காரர் பிதாவாகிய தேவன் அவர் வந்துட்டு கொடிகள் கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், கனிகள் தரணும். சகோதரர் ரசல் அவர்கள் கமெண்ட்ரியில ஒரு முக்கியமான பாயிண்ட் அங்க கொடுக்கிறாரு, அநேகர் அந்த கனிகள் என்பது கிரியைகள்னு நினைச்சிடுறோம், ஒர்க்ஸ் நினைச்சிடுறோம், நாம் ஏறெடுக்கக்கூடிய பிரயாசங்கள் நினைச்சிடுறோம். இல்ல 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 இல்ல, அப்படி இல்ல. இந்த கனிகள் குவாலிட்டிஸ், கேரக்டர். சோ அதனால இந்த கடைசி நாட்கள்ல இந்த கேரக்டர் மீது மிகப்பெரிய அட்டாக் இருக்கும் எல்லா விதத்திலும். இந்த சூழல்ல நாம இருக்கும் போதே இந்த குணலட்சணங்களை பற்றி தியானிக்க தேவன் இப்படி ஒரு வாய்ப்பு தந்துட்டார். முடிந்த அளவு சகோதரர்கள் ஒரு பிரயாசம் எடுத்திருக்கிறோம், இது நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். தேவனுடைய கோணத்தில் இதை பார்க்கலாம், பார்த்து இதனால பிரயோஜனப்படுவதற்கு நம்ம அங்க ஒப்புக் கொடுக்கலாம். இந்த வேளையில் இப்படிப்பட்ட அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சகோதரர்களுக்கு ரொம்ப விசேஷமா கோட்டயம் எக்லீஷா சகோதர சகோதரிகளுக்கு, பேனல் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மூலமாக அவங்க சார்பாகவும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேல நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு மூலம் என்னுடைய நன்றிகள்.
அப்போ இந்த ஒரு முழு திவசம் ஏதாவது நாலு சப்ஜெக்ட் வழியாயிட்டு நம்ம ஈ ஒரு வசனம் குறிச்சுள்ள தியானத்திலேக்கு கடந்து போய், அப்போ நாலு சகோதரன்மாரும் அதினக்குறிச்சாய ஆழமாய காரியங்கள் சம்சாரிச்சாயிருந்து நமக்கு முன்பு. പക്ഷേ ഇവിടെ ഈ ഒരു ഡിസ്കഷനിൽ നമ്മൾ അത് പ്രാക്ടിക്കലായിട്ട് നമ്മുടെ ജീവിതത്തിൽ എങ്ങനെ അത് ഉപയോഗിക്കാൻ പറ്റും, ഉദാഹരണമായിട്ട് വ്യക്തിപരമായിട്ട് എങ്ങനെ ഉപയോഗിക്കാം, അതേപോലെ സഭകളിൽ എങ്ങനെ ഉപയോഗിക്കാം, മറ്റുള്ളവരോട് എങ്ങനെ അത് ഇടയിൽ പരിമാറാൻ നമുക്ക് ഉപയോഗിക്കപ്പെടും, ഈ രീതിയിലുള്ള ഒരു ചിന്തകളാണ് നമ്മൾ നോക്കിയതായിരുന്നു. അപ്പോൾ തീർച്ചയായും ഈ വരാനിരിക്കുന്ന കാലം ഈ വകയുള്ള സ്വഭാവം നമുക്ക് കാണാൻ കിട്ടുവാൻ അത് ഭയങ്കര കുറവായിരിക്കും. അപ്പോൾ ഈ ഒരു അവസരത്തെ ദൈവം നമുക്ക് ഈ ഒരു വചനം ധ്യാനിക്കുവാനും അതിനെക്കുറിച്ച് ചില കാര്യങ്ങൾ മനസ്സിലാക്കി കൊടുക്കുവാനും തീരുമാനിച്ച് ചിലപ്പോൾ വരാൻ പോകുന്ന കാലത്ത് ഈ സ്വഭാവങ്ങൾ വളർത്തിയെടുത്ത് വരുന്ന കാലത്ത് നമ്മൾ ശരിക്കും പിടിച്ചു നിൽക്കുവാനും ഈ ഓട്ടത്തിൽ നിലനിൽപ്പാനും വേണ്ടിയുള്ള ഒരു ഒരുക്കത്തിനായിരിക്കാം എന്ന് നമ്മൾ വിശ്വസിക്കുന്നു. പ്രാർത്ഥനയുള്ള രീതിയിൽ ചില കാര്യങ്ങൾ മനസ്സിലാക്കാൻ ദൈവം ഇന്ന് കൃപ കാണിച്ചു. അപ്പോൾ ഒരു അവസരം തന്നതിന് നന്ദി പറയുന്നു. അത് മാത്രമല്ല അത് പാലിച്ച് ലെവലിലേക്ക് എത്തിച്ചേരുവാൻ ദൈവം നമുക്ക് സഹായിക്കട്ടെ. താങ്ക് യു.
താങ്ക് യു. ആമേൻ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் இன்றைய நாளில் நாம் அனைவரும் அவருடைய சமூகத்தில் பெற்றிருக்கிற இவ்வளவு பெரிதான நன்மைகளுக்கும் இரக்கங்களுக்கும் தயவிற்கும் அவருடைய வழிநடத்தலுக்கும் மற்றும் வேத வசனங்களின் அருமையான ஆலோசனைகளுக்கும் அவருடைய சமூகத்தில் நாம் அனைவரும் நன்றிகளை முதலாவது நம்முடைய பரலோகத்தின் அப்பாவுக்கும் நம்முடைய அருமையான ஆண்டவர் கிறிஸ்து இயேசுக்கும் நாம் முதலாவது நாம் செலுத்திக் கொள்வோம். இன்றைய நாளில் நாம் பெற்றிருக்கிற இந்த வசனம் நம்முடைய வாழ்நாட்களில் நம்முடைய இருதயங்களில் எப்போதும் பதித்து வைத்து நம் வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தக்கூடிய விசேஷமான ஒரு வார்த்தையாக இருக்குது. இன்றைய நாள் முழுவதும் கேட்டிருக்கிற அருமையான சத்தியங்கள் மற்றும் இந்த குழு ஆய்வில் நாம் பெற்றிருக்கிற இன்னும் அநேக வகையான ஆழமான சில ஆலோசனைகள் இவைகளையெல்லாம் நாம் பார்த்து இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வசனம் மற்றும் இந்த வசனத்தின் மூலியமாக தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த விசேஷமான காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஏன்னா அநேக பட்டணங்களில் இருந்து நம்மளை இந்த அருமையான இந்த ஒரு கோட்டயம் பகுதியில் இந்த சங்கனாச்சேரியில் நம்மளை கூட்டி சேர்த்து விசேஷமாக இந்த வசனத்தை மையமாக வைத்து காலை முதல் இவ்வேளை வரை அந்த வசனத்தையே
நமக்கு அநேக வகைகளில் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிற அதனுடைய நோக்கத்தை உணர்ந்தவர்களாக இந்த இடத்திலிருந்து நம்ம கலந்து செல்வது அது ரொம்ப ஏதுவாக அங்கே இருக்கும். அப்போ தேவன் நோக்கம் இல்லாமல் காரணம் இல்லாமல் அவருடைய வார்த்தைகளை நம்மத்தில் தேவன் எப்போதும் அவர் கொடுப்பதில்லை. இவைகளை நம் சிந்தையில் வைத்து இப்பேற்பட்ட அருமையான வாய்ப்புகளை அவருடைய வார்த்தைகளை தந்த நம்முடைய பரலோகத்தின் தேவனுக்கு மீண்டுமாக நன்றிகளை தெரியப்படுத்தி காலை முதல் இந்த வேளை வரை அவருடைய வார்த்தைகளை நம்மத்தில் பகிர்ந்து கொடுத்திருக்கிற அருமையான அவருடைய ஊழியர்களாகிய அருமை சகோதரர்கள் மற்றும் குழு ஆய்வில் கலந்து கொண்ட அருமை சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கே கூடியிருக்கிற அனைவர் சார்பாகவும் மாத்திரமல்ல கோட்டயம் பகுதியில் நல்ல பிரயாசம் எடுத்திருக்கிற அருமை சகோதரர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரியப்படுத்தி கொள்கிறோம். மாத்திரமல்ல ஒரு வசனம் உங்கள் மத்தியில் வாசிக்க நம்ம விரும்புகிறோம். 2 கொரிந்தியர் 2:15-16 நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2:15-16 2 கொரிந்தியர் 2:15-16
ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தகமாயிருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்?
தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் எப்படி கொடுக்கிறார்னா நற்கந்தமாக கொடுக்கிறார். சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்மில் அநேகர் அந்த வாய்ப்புகள் கடந்து போகணும் அப்படின்னா காலையிலிருந்து இவ்வேளை வரை தேவனுடைய வார்த்தைகளை நற்கந்தங்களாக நம் மத்தியில் நம்முடைய அப்பா நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ இவைகளை நடப்பிப்பவன் யார் என்று சொல்லும் போது நம் தேவனே இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் மூலியமாக இந்த அருமையான விஷயங்களை நமக்கு நடப்பித்து கொடுத்திருக்கிறாங்க. சோ இவை எண்ணி மீண்டுமாக நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த கூடுகைக்கு இந்த அருமையான இந்த ஒரு மாநாட்டின் இந்த முதல் நாளின் நிறைவு பகுதிக்குள் நாம் யாவரும் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நிறைவு பகுதியில் முதலாவது நம் அனைவரும் எழுந்து நிற்க பாடல் குழுவினர் ஒரு பாடலை பாடுவார்கள். கீதத்தை கேஜிஎஃப் பகுதியிலிருந்து வந்திருக்கும் நம்முடைய சகோதரர் சாந்தகுமார் அவர்கள் வந்து வாசிக்கும்படி அவரை முன்னழைக்கிறேன்.
இந்த நாளுக்குரிய இறைவன் கீதத்தை வாசிக்க கேட்கலாம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல அணுக்களாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அமையும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. எபேசியர் 4:15-16. ஒவ்வொரு புது சிருஷ்டியும் கிறிஸ்துவின் அங்கங்களாய் இருக்கிறபடியால் சத்தியத்தை அன்புடன் கைக்குள்ளர்களாய் தங்களைப் போல் புதிய சிருஷ்டிகள் ஆக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அன்பினாலே உதவியாக இருக்க வேண்டும். எல்லோருமாக சேர்ந்து ஒரே ஆவியிலே ஒரே சரீரமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரே அன்பினாலில் நினைத்திருந்து எந்த பேதமும் இல்லாதபடி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு அதன் கிருமியினால் வளரவும் சபை முழுமை அடையவும் கிறிஸ்துக்குள் ஒத்துழைக்க வேண்டும். ரீப்ரன்ஸ் நம்பர் 22:27-5. இந்த ஒரு நாளில கூட இப்படியாக தேவன் நமக்கு ஒரு இறைவன் கீதத்தை தந்திருக்கிறார் என்பது. ஆமாம்,
இப்போதும் இந்த ஒரு மாநாட்டின் முதல் நாளுக்கான நிறைவு பகுதியில் தேவ சமூகத்தில் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுத்து ஜபத்தை நிறைவு செய்து கொடுக்கும்படியாக அன்பு சகோதரர் பாகாயம் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜோசப் பாண்டுரங்கன் அவர்களை நான் முன்னழைக்கிறேன்.
ஜபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிறதான
எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் எடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட உமது திட்டத்தின்படி, உமது தீர்மானத்தின்படி இந்த நாளிலும் கூட காலை முதல் இம்மட்டுமாய் தகப்பனே, உமது கிருபையினாலும் உமது இரக்கத்தினாலும் எங்களை வழிநடத்தி உமது சத்தியத்தின் பாதையிலே எங்களை வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. காலை முதல் இம்மட்டுமாய் தகப்பனே, உமது சகோதரர்களைக் கொண்டு, உமது தாசர்களைக் கொண்டு தகப்பனே, இதோ மிக 6-8 வசனத்தின் அடிப்படையிலே தகப்பனே அநேக வேத வசனங்களையும் அநேக ரகசியங்களையும் தகப்பனே இந்த நாளிலே எங்களுக்கு நீ தந்த தயவுக்காக நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இதோ நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேறு என்ன கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று நாங்கள் இந்த நாளிலே தியானித்தது போல தகப்பனே, அப்படியாய் நாங்கள் தகப்பனே உமது வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் தகப்பனே, அதனால் வருகிற ஒவ்வொரு கிருபைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் தகப்பனே. இம்மட்டுமாய் வழிநடத்திய எங்கள் தகப்பனே, இந்த நாளைய தினத்துக்காக கூட இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். நாளைய தினத்திலே உமது மன்னாவை கொண்டு நீர் எங்களோடு பேசும் தகப்பனே, அதை கேட்கிற நாங்கள் தகப்பனே உணர்வடைந்து அந்த வார்த்தைகளுக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய மனப்பக்குவங்களையும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உமது சமூகத்திலே நேரத்திலே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உமது சமூகத்து முன்பாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். அருமை இரட்சகரும் மீட்பரும் ஜீவாதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற அன்பின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.